ربنا يا موهب كريماني رنايا منهم الأذر والغد وضوكيا أيك بندور سامان جاسيا فرعو سرم فرجين بوزم شرسيا مهدار ويبهتنا ಿಧಾರ ಕುಲಕರ ಯೋಗಿವಾಣು ಪರತಾಲಯತೀಂದ್ರೀಮತ್ಪರಾಮುನಿ ಪ್ರಣತೋಸ್ಮಿ ನಾಮ ಸಂಕೀರ್ತನಂ ಯಸ್ಯ ಸರ್ವ ಪಾಪ ಪ್ರನಾಶನಂ ರಾಮೋ ದುಃಖ ಶಮನಃ ತಂ ನಮಾಮಿ ಹರಿಂ ಪರಂ ವಸುದೇವ ಸುರಂ ದೇವಂ ಕಂಸ ಚಾರುರಭಜನಂ ದೇವಕೀ ಪರಮಾನಂದಂ ಕೃಷ್ಣಂ ವಂದೇ ಜಗದ್ಗುರುಂ.
ಸೂಮನ್ನ ಮಾಧು ಪುರುಂದಿಯ ಮಾರ್ಬನ್ ಸುಹರ್ಮಲಿಂದ ಪಾಮನ್ನ ಮಾರನ್ ಅಡಿಪನಿಂದ ಪಲ್ಕಲೆಯೋ ತಾಮನ್ನ ವಂದ ಈ ರಾಮಾನು ಸಂಚರಣಾರವಿಂದನ್ ನಾಮಣ್ಣಿ ವಾಯ ನೆಂಜೇ ಸೊಲ್ಲುವೋಂ ಅವನ್ನಾಮಂಗಳು ಸರ್ಪಮೆನತ್ತಿಗಳ ಪೈಂಗಳ ಒಂದನ್ ಸಲ್ಲವಮೇವಿರಲು ಪಾವನಮಾಗಿಯ ಪೈಂದುವರಾಡಿ ಪದಿಂದ ಮರುಂಗಳು ಮುಪ್ಪುರಿನೂರಡು ಮುನ್ಕೈಯಿಲೆಂದಿಯ ಮುಕ್ಕೋ ತನ್ನಳಗು முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருகன் நிலாவழகு கற்பகமே விழி கருணை புழிந்திடு கமலக் கண்ணழகு காரிசுதன் கள் சூரிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் பிரணாமம் லக்ஷ்மணமுனிகி பிரதிகிருநாது மாமகம் ಪ್ರಸಾದಯತಿ ಯಸ್ತುಕ್ತಿ ಸ್ವಾಧೀನ ಪ್ರತಿಕಾಂಕ್ಷತಿ ಉಪವೀತಿನ ಊರ್ಧ್ವಪುಂಜವಂತಂ ತ್ರಿಜಗತ್ಪುಣ್ಯಫಲಂ ತ್ರಿದಂಡಹಸ್ತ ಶರಣಾಗತ ಸಾತವಾಹ ಮೇರೆ ಶಿಖಯ ಶೇಖರಿನಾಂ ಪತಿಂ ಯತೀನಾಂ ಸರ್ವತ್ರ ರಾಮಾನುಜ ನಾಮ ಸಂಕೀರ್ತನಂ
ರಾಮಾನುಜ ರಾಮಾನುಜ
ಶಕ್ತಿ ಪಂಚಮಯ ವಿಗ್ರಹಾತ್ಮನೆ ಶಕ್ತಿಹಾರ ಜಿತಸಿಕ್ತಹಾರಿ ಮುಕ್ತಿದಾಯಕ ಮುರಾರಿಪಾದವಿಂದಯೋ ಭಕ್ತಿಸಾರ ಮುನಯೇ ನಮೋ ನಮಃ. நாராயணன் நான்முகனை படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான். யான்முகமாய் அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன் ஆள் பொருளை சிந்தாமல் கொன்னின் நீர் சேர்ந்து அவரவர் தாம் தாம் அறிந்தவாறு சுவர்மிசை சாட்சியும் வைத்தும் தொழுத உலகளந்த மூர்த்தி உருவே முதல் அகிலாந்த கோடி பிரம்மாண்ட நாயகன் சர்வலோக ரட்சகன் சர்வலோக சரண்யன் சாட்சாத் ஸ்ரீஹப்பதியான பகவான் இந்த பூலோகத்து மேல அதீதமான அக்கறை வச்சிருக்கான். சாதாரணமா மனுஷாளுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னா, ഭഗവാൻ ഭൂലോകത്തെ ദുഃഖമയമാ സൃഷ്ടിച്ചിരിക്കാണോ അപ്പിന്താ നനക്കറാറ്. ചെറിയ ഭൂലോകം ആനന്ദമയമാണതാ ദുഃഖമയമാണതാ അപ്പിന്നത് അവരവരുടെ ജ്ഞാനത്തെ പൊരുത്ത വിഷയം. അജ്ഞാനം അധികമാക 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 ഭൂലോകം ദുഃഖമയമാക്കുന്നു. ജ്ഞാനം അധികമാക അധികമാക ഭൂലോകം ആനന്ദമയമാക്കുന്നു. ഭക്തി അധികമാക അധികമാക ഭൂലോകം ദൈവമയമാക്കുന്നു. ഇന്ന ഭൂലോകത്തില് നമ്മ യാര് അവിടെയും ഉണരത്തുക്കാകത്താൻ വന്നിരിക്കും. നമ്മ ശരീരമാ മനസ്സാ ഇല്ലാതി ആത്മാവാ നമ്മുടെ ഗുണങ്ങൾ ശരിയാ ഇരുക്ക നമ്മുടെ എണ്ണങ്ങൾ ന്യായമാ ഇരുക്ക നമ്മുടെ മുയർച്ചികൾ ശരിയാണ് പാതയിലെ പോകരുതാ നമ്മുടെ ഇന്ദ്രിയങ്ങൾ കട്ടുപ്പാട്ടിൽ എടുക്ക ഇതെല്ലാം നമ്മ ഉണർത്തക്കാൻ ഭൂലോകത്തേക്ക് വന്നിരിക്കും. ഇതെല്ലാം ഉണർന്ന് നമ്മ നാം ശരിപണ്ടിക്കാത്താണ് അതുതാ രംഭവേ മുഖ്യമാണ് ഒരു കർമ്മം. ചില തുള്ളി കൂടെ സന്ദേഹമേ വന്നു നമ്മുടെ കർമ്മ നമ്മളെ ഉണർത്ത് ഭഗവാൻ ഉണർത്ത് തുൻപങ്ങളിൽ എന്ത് വിടുതല അടയാത്ത ഭക്തിയിൽ കണക്കണം. ഇത് എപ്പോഴും സാധാരണ ജനങ്ങൾക്ക് പുതിയ മാറ്റം കരുതോ ഇത് രൊമ്പ പരിയ വേദാന്തം തത്വം അവിടെ ഒരു മുടിവെക്ക് വന്നിട്ടാളോ അപ്പോഴെല്ലാം ഭഗവാൻ ഭൂമിയിലെ മഹാത്മാക്കളെ അവതാരം തന്നെയാണ്. എപ്പടി പസിക്കുന്ന സമയത്ത് ആഹാരം കൊടുക്കണം അതുപോലെ എപ്പെല്ലാം ഇന്ന് ജീവകൾ കുഴപ്പത്തില് ഇതിക്കെല്ലാം തെളിവെങ്ക് വിടയെങ്ക് തീർവ് എങ്ക് അവിടെ ഒരു ജ്ഞാന പസിക്ക് എങ്കിലും അപ്പോഴെല്ലാം മഹാത്മാക്കളുടെ അവതാരം ഇന്ന് ഭൂമിയിൽ നികഴ്ന്നുകൊണ്ടേ ഇരിക്കും. അതും കഴിയുകൊണ്ടത് ரொம்ப ആശ്ചര്യമான ഒരു യുഗം ഇന്ന് യുഗത്തില് മഹാത്മാക്കളുടെ അവതാരം നിറയെ ഉണ്ട് കോടി കോടിയാണുണ്ട്. അതിലെയും ഇന്ന കലിയുഗത്തിക്ക് ആരംഭിപ്പതർക്ക് മുന്നാടിയേ മഹാത്മാക്കളുടെ അവതാരങ്ങൾ ഭഗവാൻ തയ്യാർ പണി വെച്ചിട്ടാണ്. ആശ്ചര്യമാ ഭഗവാൻ മുതല മുതലാളുവാളത്താൻ ഭൂമിയിലെ അനുപ്പിന കലിയുഗത്തിന്റെ ആരംഭം നല്ല മഹാത്മാക്കളുടെ ആശീർവാദത്തോടെ ആരംഭിച്ചിരുന്നു. എന്നാണ് ഞാൻ വെച്ചിട്ടോ കലിയുഗം മോശം എന്ന് വെച്ചിട്ടോ ரொம்ப തപ്പാണ് ഒരു വാർത്ത. കലിയുഗത്തേക്ക് ആരംഭിക്കത്തിന് മുന്നാടിയേ മുതലാളികളെ മംഗളാശാസനം പണി അന്ത ദ്വാപരയുഗ സന്ധിയിലേന്ത് കലിയുഗം മറക്കി ഇരുന്നിருக்காங்க. കലിയുഗത്തെ ஒரு குறிப்பிட்ட காலம் மறக்கி இருந்திருக்காங்க. അതില്ലാമ കലിപിറന്ന 43-ാമത്തെ നാൾ സ്വാമി അമ്മാവുടെ അവതാരം പണി മംഗളാശാസനം പണിയിരിക്ക മഹാത്മാക്കളുടെ ആശീർവാദം പറഞ്ഞ ഒരു വിഷയത്തെ കേരളം ചെന്ന എവിടെ കൊടുക്കും. അപ്പൊ ഇത് മഹാത്മാക്കളെ അവമതിക്കരുത്. അപ്പൊ ആഴ്വാറുകളുടെ മംഗളാശാസനം പാടിയിരിക്ക നടിയ ദിവ്യദേശങ്ങൾ ആഴ്വാറുകൾ പാടിന് മംഗളാശാസനത്തെ ഏറ്റെടുത്താലും ദിവ്യദേശിമരിയ ശ്രീമലി തിരുപ്പതിയായിരിക്കും ശ്രീരംഗം രംഗരാജനായിരിക്കട്ടെ തിരുക്കുടന്ത ആറാമൂഹനായിരിക്കട്ടെ திருவல்லிக்கேணி பார்த்தசாரதியா இருக்கட்டும் திருக்கோளூர் வைக்கமாநிதியா இருக்கட்டும் இவாளுக்கெல்லாம் ஏன் மரியாதை ஏன் திவ்யேஷ் மரியாதை மகாத்மாக்களுடைய மங்களாசாசனம் ஆழ்வார்களுடைய மங்களாசாசனம் தான் அஸ்திவா ஆச்சரியம். அதனால கலியுகம் விசேஷமானது. கலி சாது இப்படிதான் ஸ்ரீமத் பாகவதம் ரொம்ப அழகா தெளிவா தீர்மானமா சொல்றது ரொம்ப தீர்மானமா சொல்றா. இன்னைக்கு காலகட்டத்தில் அடியவே பவிஷ்யோத்தர புராணம் மற்ற புராணங்கள்லாம் வாசிட்டு களி கோரம் களி இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டார். களியிலே திருப்தி பண்றது சுலபம் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கார். அந்த மாதிரி கலியுகத்திலே திருப்தி பண்ண முடியும், பகவான் அனுபவிக்க முடியும், யோகத்தில் துளைக்க முடியும் அப்படின்னு நிரூபணம் பண்றதுக்காக பகவான் ஆசைப்பட்டார். அவர்கள் பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், மூன்று ஆழ்வார்களையும் அவதரிப்பிக்கப்பட்ட அதே எம்பெருமான் ஆச்சரியமா தன்னுடைய திருவாழி ஆழ்வான், திருவாழி ஆழ்வான் சுதர்சன சக்கரத்தாழ்வான், பிரதிபட ஸ்ரேணி பீஷண வரகுண தாம பூஷண அப்படின்னு ரொம்ப அழகா நிகமாத மகாதேசிக சுதர்சனாஷ்டகம்னு ஒன்று பாடிருக்கார். ஸ்ரீமத் பாகவதே அம்பரீஷ சக்கரவர்த்தி சுதர்சன ஆழ்வார் பத்தி ரொம்ப அழகா ஸ்தோத்திரம் சொல்றார். சுதர்சன சக்கரத்தாழ்வா அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப அழகா பேயாழ்வார் சொல்லும்பொழுது கூட அருக்கணனி நிறமும் கண்டேன், தெருக்கிறரும் பொன்னாடி கண்டேன் அப்படின்றார். துஷ்டர்கள் எல்லாம் நிகிரகம் பண்ணும்படியான சுதர்சன சக்கரத்தாழ்வாரை தரிசனம் பண்ணேன் அப்படின்றார். சமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதர்புதம் சங்ககதாயுதாயுதம் சங்கம் கதை போன்ற ஆயுதங்களோடு அது சொல்லும்போது சுதர்சன சக்கரத்தாழ்வார் அதுக்குள்ள வந்துட்டார். ஆச்சரியமா பகவான் விஸ்வரூபத்தை பார்த்த அர்ஜுனன் கூட, கிருஷ்ணா எனக்கு இதை பார்க்கக்கூடிய சக்தி இல்லை, நீ சத்ருபுதி ரூபத்தோட காசு கூட பகவான் சங்கம் சக்கரம் கதாபத்மத்தோட தான் காட்சி கொடுக்கிறான் அப்படின்னு காண கிடைக்க. பகவான் சத்ருபுதமோட இருந்தாலும் சங்கம் சக்கரம் நிச்சயமா அதுல பகவானுடைய கைகள்ல சக்கரத்தாழ் எப்பொழுதுமே ரெடியா இருக்க. அந்த சக்கரத்தாழ்வார் துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனத்தில் பகவானுக்கு சகாயம் பண்றார், கைங்கரியம் பண்றார். இன்னைக்கு எத்தனையோ வியாதிகள்லாம் சுதர்சனாஷ்டகம் சொன்னா தெரியாது, கிரகங்கள்ல கூட நிறைய சுதர்சனஹோமம் பண்ணணும் அப்படின்றான். ஒரே தைரியமா இல்ல, பயமா இருக்கு, குழப்பமா இருக்கு, மாத்தி மாத்தி வியாதி வர்றது, ஏதோ பிரச்சனை வருதுன்னா சுதர்சனஹோமம் பண்ணியாச்சு அப்படின்னா அங்க ஒரு பலம் வந்து சுதர்சனத்துக்கு அப்புறம் பலம் வந்து. அப்ப அந்த சுதர்சன சக்கரம் மனுஷனா வந்தா போயிருக்கு. அந்த சக்கர எவ்வளவு பலம் வந்து பகவான் திருக்கைகள்லயே இருக்கா சதா சர்வதா. அதுவும் ஆண்டாளுடையதான திருத்தாள் ஆழிமழைக்கண்ணா ஒன்றினை கைகளவே ஆழி ஒழுப்புக்கு முகந்து கொடு ஆட்டேரி ஊழி முதல்வன் உருவம்போல் மெய்கருத்து ஆழியம் தோருடை சர்பனாவன் கையில் ஆழிபோல் மின்னி. நம்ம திருப்பாள் முடிய மாட்டேங்கிறது சைத்திருப்பாள் முடிச்சுக்கலாம். ஆச்சரியமா சர்பனாபன் கையில் ஆழிபோல் மின்னி அப்படின்னு ஆண்டாளுக்கு எழுதின வாக்கியத்துக்கு சில பெரியவாசங்களை வியாட்சியானம் பண்றார். குழந்தைகள் எல்லாம் இந்த காட்டுல பெற்றுக்கிறதாலதான் அழிக்கும். புல்லுல ஒரு தாய் பண்ணிட்டு இந்த கோர பாயிண்ட் சொல்ல தாய் பண்ணிட்டு அந்த குழந்தைய விட்டுட்டு கையில வேறு கொண்டு சுத்திட்டே இருப்பாளாம். ஏன்னா காட்டுல மிருகங்கள்லாம் வந்து அந்த குழந்தைய கடிச்சு தூக்கிட்டு ஒரு சமயம் நடக்கிறது உண்டு. அதனால அந்த மிருகங்கள் எல்லாம் வளர்த்துறதா கையில கொம்பு வச்சிருந்து தீ வட்டி வச்சிருந்து ஈட்டி வச்சிருந்து அழைவாங்க. அது போல தன்னுடைய நாபியில திருமதேவனை சிருஷ்டிச்ச உடனே இந்த குழந்தை யாரும் தூக்கிட்டு வரப்படாது அப்படின்னு சொல்லி உடனே பகவான் பேர் சக்கரம் எடுத்துட்டாங்க. பத்மநாபன் கையில் ஆழிபோ மின்னி. அவ்வளவு தூரம் பாகவத சம்ரக்ஷணம் இந்த சுதர்சன சக்கரத்தாழ்வார் பண்றாங்க. அதனாலே பகவான் சொல்லிட்டா சுதர்சன சக்கரத்தாழ்வார் ஹே சுதர்சனமே, இந்த பேரே அழகு சுதர்சனம் சு தர்சனம் நல்ல தர்சனம் அது சுதர்சனம். நம்ம வார்த்தைக்கே சுதர்சனம் திருவாழி திருச்சக்கரம் சக்கரத்தாழ்வார் அந்த கோவிலுக்காக போயிட்டு சக்கரத்தாழ்வார் சன்னதி போகும் சக்கரத்தாழ சன்னதி போவே அப்படின்னு என்னோட குற்றவாளி மாதிரியே பார்த்துருக்கேன். பல கோவில்கள் நான் பார்த்துருக்கேன். ஸ்ரீரங்கத்திலாம் வளர்ந்தோம் அப்படின்னா முதல் சக்கரத்தாழ்வார் முதல் சக்கரத்தாழ்வார் முதல் சக்கரத்தாழ்வார் சந்திரப்போ அது நேரத்துக்கு உடையவர் சன்னதி. அது பிறகு யாரும் சொல்ல மாட்டோம் சக்கரத்தாழ்வார் சன்னதி அங்கே போய் விளக்கேற்றா தெரியாது. எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீரங்கம் கோவில் ரங்கராஜனோட சக்கரத்தாழ்வார் கூட்டம் ஜாஸ்தி. சக்கரத்தாழ்வார் பார்த்து அப்படியே வெள்ள போற கூட்டம் அறிவு உண்டு. எனக்கு தெரியும் சக்கரத்தாழ்வார் அவ்வளவு பெரிய மரியாதை மகோன்னதம். காஞ்சிபுரத்துலையும் சக்கரத்தாழ்வார் சன்னதியில கூட்டம். ஸ்ரீரங்கத்துக்குள்ள பாருங்க ஆண்டாள் அவதாரஸ்தலம் பெரியார் அவதாரஸ்தலம் வடபத்திர சாயி பகவான் ரங்கமன்னாரா இருக்கா. ஆனால் அந்த சக்கரத்தாழ்வார் ஒரு கூட்டம் வரும். நிறைய பேர் சக்கரத்தாழ்வார் பார்க்காம சக்கரத்தாழ்வார் சன்னதி சக்கரத்தாழ்வார் சன்னதி சக்கரத்தாழ்வார் சன்னதி நான் சொன்னீங்க அவர் கையே நான் பார்த்துருந்தீங்க தனியாக அவர் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு. அப்புறம் விசேஷம் அந்த சுதர்சன சக்கரத்தாழ் ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன அப்போ சக்கரத்தாழ்வார பாகுடு பகவான் சொல்லிடாரே சுதர்சனமே நீ பூமியில போய் ஜனங்களுக்கெல்லாம் எது யதார்த்தமான பக்தி அதை சொல்லு. முப்பமுக்கோடி தெய்வங்கள் இருக்குது, வேதம் சொல்றது, அதெல்லாம் நினைச்சு குழம்பி கிடக்கிற வாழ்க்கை சொல்ற தெளிவை கொடு அப்படின்னு சொன்ன உடனே சிவசன சக்கரத்தாழ்வாருடைய அம்சம் பூமியில இறங்கிச்சு. எங்க இறங்கிச்சு அப்படின்னா மகிஷார கஷேத்திரம் அப்படின்னு ஒரு இடம், திருமழிசை அப்படின்னு பேர் இன்னைக்கு அந்த இடத்துக்கு. ஆச்சரியமான திருமழிசை, ஒரு இடத்துல ஒரு சமயத்துல சப்தரிஷி எல்லாம் நல்ல தவம் பண்றது இடம் போடணும்னு பிரம்மதேவரிடத்துல கேட்க, உடனே பிரம்மதேவர் பூமிய ஒரு சற்றுல போட்டுட்டு ஒரு தராசத்துல ஒரு பக்கம் பூமியை வச்சுட்டு இன்னொரு பக்கம் இந்த மகிஷார கஷேத்திரத்தை கொண்டு வச்சுட்டாங்க. உடனே இது தாழ்ந்து போயிட்டா பூமி மேல போயிட்டான். அப்ப உடனே அவர் சொன்னாரா, இந்த மகிஷார கஷேத்திரத்துல போய் தபசு பண்ணுங்க, உத்தமமான ஸ்தலம்னு சொல்ல. உடனேயே சப்தரிஷிகள்லாம் வந்து தவம் பண்ண பகவான் ஜெகநாத பெருமாளா வந்து காட்சி கொடுக்குற. ஜெகநாதன் உலகைய நின்றவன், நிஜமாவே ஜெகத்துக்கு நாதன், அகில ஜெகத்வாமின்னு அஸ்மத்வாமின்னு அஸ்மத்வாமின்னு அகில ஜெகத்வாமின்னு அப்படின்னு ஸ்ரீமா சுவாமி ராமானுஜர் சொல்றார். எவன் ஜெகத்துக்கே சுவாமியானவனும் அவன் நமக்கு சுவாமி, எவன் எனக்கு சுவாமியோ அவன் ஜெகத்வாமி அப்படின்னு. அந்த மாதிரி அந்த ஜெகநாதன் வந்தாங்க காட்சி கொடுத்துருக்கா, அழகா ரிஷிகள்லாம் தவம் பண்ணிட்டு இருக்கா அதுல. அந்த காலத்துக்கு அப்புறம் பார்கவ மகரிஷி துவாபரேசத்துடைய கடைசியில் அழகா தவம் எல்லாம் பண்றா, தீர்க்க சத்திர யாகம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. பார்கவ மகரிஷி அவருடைய மனைவி ஒரு அப்சரஸ்திரீ, கனகாங்கி அப்படின்னு பேர். இந்த பெயர்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பார்கவ மகரிஷி கனகாங்கி. அழகா அவ உத்தமமான தாம்பத்தியம் நடத்தி கொண்டு வாழ்ந்துட்டு இருக்க காலகட்டத்தில் இந்த கனகாங்கியினுடைய கர்ப்பத்தில் தான் சிவசன சக்கரத்தாழ்வாருடைய அம்சம் வந்து நிறைஞ்சிடும். அழகா நாளொரு மீனியும் பொழுது ஒண்ணமா இந்த கர்ப்பத்தில் குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பரம சந்தோஷமா இருக்கு, ஆனந்தமா இருந்தா. ஜோரா தை மாசம் மக நட்சத்திரம், இன்னைக்கு தை மாசம் மக நட்சத்திரம், மகத்துல பிறந்தவா ஜெகத்த ஆளுவா அப்படின்னு ஒரு வசனம் உண்டு. அது எத்தனை பேர் ஆண்டா எனக்கு தெரியாது. ஆனா இந்த குழந்தை நிஜமாவே ஜெகநாதனையே ஆண்டு, அதனால இந்த ஜெகத்தை ஆண்டதுன்னு தனியா சொல்ல வேண்டிய அவசியம். அழகா தை மாசம் மக நட்சத்திரம் பார்கவ மகரிஷி, ரொம்ப சந்தோஷமா பகவானுடைய கிருபையினாலே எனக்கு ஒரு குழந்தை அவதரிக்க போறான் அப்படின்னு புத்திர ஜனனோற்பத்திய காலத்துக்காக காத்துட்டு இருக்க. புத்திர ஜனனோற்பத்திய காலம் அப்படின்னா ஜனனம் ஆகிற உற்பத்திய காலத்தை காத்துட்டு இருக்க. ஜன காலத்துக்காக காத்துட்டு இருந்தா அழகா ஜோரா குழந்தைய செத்துட்டா கனகாந்தி, தை மாசம் மக நட்சத்திரத்துல செத்துட்டா. செத்துட்டா ஆஹா அப்படின்னு சொல்லி குழந்தைய பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு பிரசவம் பார்த்தவாள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டா, இன்னும் புரியல என்ன ஏதுன்னு பார்த்தா வெறும் சதை பிண்டமா குழந்தை, கை கால் அவயவங்கள் இல்லை, தலை இல்லை, மூக்கு இல்லை, கண் இல்லை, வாய் இல்லை, வெறும சதை பிண்டம், ஒரு கட்டி மாதிரி நம்ம சொல்லலாம். சமயத்தில் வயிற்று பெரிய கட்டி வளர்ந்துருக்கு, வெட்டி இருக்கணும், அந்த மாதிரி வெறும சதை பிண்டாகாரமா, அதாவது அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு சதை பிண்டமா ஒன்று பிரசவிச்சுட்டான். உடனே ரொம்ப வருத்தப்பட்டா பார்கவ மகிஷி பார்த்தா, சரி இதுவும் ஜெகநாதன் சங்கல்பம் சொல்லி எதுக்கு என்ன பண்றது தெரியாம ஒரு சரம்பு தூற்று, இந்த சரம்பு புதர் சரம்புன்னு ஒண்ணு சொல்லுவா, மூங்கில் மாதிரியே ஒண்ணு, ரொம்ப நல்லது சரம்பு. இந்த பரம்புலதான் அந்த சாரம்லாம் பண்ணுவா, அந்த அளவு சொத்தில்லாம் பண்ணுவா, இது கூட நிறைய இந்த ஆறாம் மாதிரியான சாரம்லாம் வந்து நிறைய பரம்புல பண்றது உண்டு. இந்த காலத்து ஈகோ ஃப்ரெண்ட்லி நிறைய பேர் அதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஆச்சரியமா இருக்கு அந்த தரம்பு, அடிச்சா வெளி திண்ணி எடுக்கும். என்ன பண்றது தெரியல, ரிஷி கர்ப்பம் வேற, அதனால பார்த்தா தெரியுமா அதை விட்டு நீங்களா போலாம் அப்படின்னு விட்டுட்டார். தரம்பு தூட்டில் விட்டு அவா பாட்டு கிளம்பி போயாச்சு. ஜெகநாதன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான் திருமழி சிங், ஜெகநாதன் தெரியுது திருவாரி ஆகலானாச்சே அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளுடைய கிருபா கடாசத்தினால அந்த குழந்தைக்கு அவயவங்களை குறிச்சுட்டான். நிஜமாவே ஒரு குழந்தைக்கு அவயவங்கள் உற்பத்தி ஆகிறதுனா பகவத்கிருஷ்ணன், நிஜமாவே பரம அனுகிரகம். முதல்ல குழந்தை உற்பத்தி ஆகிறதே பகவத்கிருஷ்ணன், அதுல எந்தெந்த குழந்தைக்கு இப்படி எப்படி அதுக்கு கலர், அதுக்கு முடி, காது, கண்ணு, மூக்கு, வாய், கையு, காலு, ஆச்சரியமா அவனுடைய கிருப்பையினாலே நடக்க. சரீரம் கர்ம அதீனம் அப்படின்னு ஒரு வசனம், ஆத்மா பகவத் அதீனம் அப்படிதான் சுவாமி ராமானுஜர் சொல்றார். சரீரம் கர்மாவனாலே கிடைக்கிறது, ஆத்மா பகவானாலே அனுபவிக்கப்படுது. சரீரம் கர்ம அதீனம், ஆத்மா பகவத் அதீனம். சரீரம் கர்மத்துக்கு வசப்பட்டது, ஆத்மா பகவானுக்கு வசப்பட்டது. கோல் தேடி ஓடும் கொழுந்தே போல் மால் தேடி ஓடும் மனம் அப்படின்னு திருமங்கினான். அழகா அந்த குழந்தைக்கு இந்த சபை பிண்டத்துக்கு கையு, காது, அவயவங்கள், கண்ணு, காது, மூக்கு எல்லாம் பூரணமா பிரபு கொடுத்துட்டான். முன்னாடியே கொடுத்தா அனுபவிச்சிருப்பாள். இல்ல, இது இந்த குழந்தை இப்படிதான் பிறந்து இப்படிதான் வளர்ந்தா லோகத்துக்கு உபகாரமா இருக்கும்னு பகவத் சங்கல். அதனால அந்த மாதிரி பண்ணிட்டான். குழந்தை பிறந்து கொடுத்து அதுக்கு கைகால் அவயவங்கள்லாம் வள சொன்ன வீல் 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 கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. சடம்ச மாயாவாய் பீடிச்சிடும். ஆர்தநாதம் அப்படின்னு நம்மள வந்து அழுகுறோம்னு சொல்ல மாட்டோம். ஆர்தநாதம் சம்ஸ்கிருத வார்த்தை, அது கூட அது ஒரு நாதம். அந்த குழந்தை அழகு கூட ஒரு நாதம், அது நல்லா இருக்கு. ஆர்தநாதம் அப்படின்னு அந்த மாதிரி அந்த ஆர்தநாதம் அது வீ வீல ஆட ஆரம்பிச்ச உடனேயே இவன்தானே சங்கம் சக்கரம் எல்லாம் வச்சுட்டு இதுக்கு உடம்பெல்லாம் அழகா சிருஷ்டி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கான். உடனே பிரபு இந்த குழந்தைய அழுகிறதுக்காக சங்க சக்கர கதா பத்ம பாணியா வந்து காட்சி கொடுத்து அழகா தாமரை பூவெல்லாம் காட்டினேன். சாதாரண குழந்தை தூங்கிட்டு இருக்கும்போது திருச்சிருந்தா பகவான் சாமி ராமருக்கு காட்டுறாரு. வாழை பிரத்யமாவே காட்டான். சமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸ லக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திர பயோத சௌபகம் மகாதவைரூரிய கிரீட குந்தல பிஷா பரிஷ்வக்த சகஸ்ர குந்தலம் உத்தாம காஞ்சாங்கத கங்கனாதிபிகி விரோசமானம் வசுதேவைக்ஷத. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் மறுக்கண்ணனி நிறமும் கண்டேன் திருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் ஆழி வண்ணன் பாலின்று அப்படின்னு பெயராளர் சொல்ற மாதிரி ஸ்ரீமத் பாகவத கபிரமோஹர் சொல்ற மாதிரி சங்கம் சக்கரம் சதா பத்மபாணியாக பிரபு ஜம்முன்னு காசு கொடுத்துரு. அணிலமேக சாமலனாக பங்கஜ பாதங்களோட செந்தாமரை கண்களோட நான்கு திருக்கைகளோட கையில பத்மம் எல்லாம் வச்சுண்டு தாமரத்து எல்லாம் வச்சுண்டு பளபள பளபளன்னு தேஜோமயமா ஆதியன் ஜோதி ரூபமா காட்சி கொடுத்து பார்த்த உடனே குழந்தை பிரசன்னமா எடுத்து சிரிச்சது. பிறந்த உடனே பகவான பார்த்து பிறந்த அடுத்த க்ஷணம் பகவத் தரிசனம். ஒரு க்ஷணம் பகவான் காட்சி கொடுத்தா டக்குனு பகவான் மறைஞ்சிட்டான். மறந்தானா இது திரும்ப வீல் 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 கத்த ஆரம்பிச்சது. ஏன்னா லோகத்துல எல்லா குழந்தையுமே திறக்கும் போதையும் அழகுன்னா அதுக்கு ஒண்ணும் புரியறது இல்லை. எங்கேயோ கொண்டு வந்து இந்த விட்டுவிட்டா அப்படின்னு பயந்து அழகு. அம்மாவுடைய கர்ப்பத்தில் இருக்கிற வரைக்கும் அது எல்லாம் தெரியும். தன்னுடைய பூர்வ ஜென்மா என்ன, என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம், இந்த ஜென்மாவில என்னெல்லாம் பண்ணணும் எல்லாம் இருக்கு தெரியும். அம்மாவுடைய கர்ப்பத்தோடு வெள்ள அவங்க எல்லாம் மறந்துருக்கு. அப்படியே இருட்டு இருள் சொல்லாம சக்கர கரண்ட் போற அப்படி இருக்கும். திடீர்னு ரோட்ல எங்கேயா நடந்து போயிட்டு இருக்கோம், நல்லா வெளிச்சமா நமக்கு தெரியாத ஒரு ஊர் அதான் ரசிச்சு பார்த்துட்டு இருக்கோம். நான் ராத்திரி 12 மணிக்காக அப்படின்னு திடீர்னு ஒரு கரண்ட் போயிடுது. ஒண்ணுமே தெரியல, திக்கு தெரியாத காற்று இருந்தா பக்கு அப்படின்னு மகிழ் அப்படின்னு வந்து அங்கேதான் அந்த குழந்தைக்கு. அதனாலதான் குழந்தைகள்லாம் பிறந்த உடனே அப்படி அழகு அப்படின்னா அது ஒண்ணும் புரியறது இல்லை. திக்கு தெரியாத காற்றுல நம்ம பாஷத்துல திருவிழாவில் காணாமல் போன மாதிரி இருக்கு. யாரு என்ன ஒன்றும் புரியல. அது தெரிஞ்சது பகவான் மட்டும்தான். பிறந்த உடனே மாயையில மாட்டினோட ஒன்றும் புரியறதுல வீல் வீல்னு இந்த குழந்தை மாயையில மாட்டிக்கல, பரமாத்மாவை திரும்பி பார்க்கணும்னு அழுதது. ஆனா பரமாத்மா மறைஞ்சுட்டான். எங்க மறந்தா அது ஹதயத்துக்குள்ளேயேதான் மறைஞ்சுட்டான். எங்க மறைய போறான் பகவான் மறைஞ்சுட்டா அப்படின்னா சாதாரண கண்களுக்கு தெரியாமல் மறைஞ்சான் அர்த்தம், இல்லாமல் போனான் அர்த்தம் இல்லை, திரும்ப வரமாட்டான் அர்த்தம் இல்லை. அவளா ஹதயத்துக்குள்ளேயே திரும்ப போய் ஒழிஞ்சுட்டான். சமயத்துக்குள்ளேயே உட்காந்துதான் இந்த பழந்த அழகு. அதுக்குள்ள திருவாளன் ஒருத்தர் ஹரிஜன சுத்த சேர்ந்தார். அழகா அவன் எப்படி பெரம்பல்னா அடுத்து அதை கொண்டு அதை விட்டு அதுல கொண்டு காரியத்தை நடத்திட்டு இருக்கேன். அவனுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருந்து இந்த பகவான் எல்லா கணக்கோடு தான் பண்ணான். ரிஷி புத்திரா இருந்தா கூட அவளுக்கு பிடிச்சிருக்கு. ஒரு அரிசன் எடுத்து வளர்த்தாரு. அவன் பார்த்தா அந்த குழந்தையுடைய அழுக சட்டம் கேட்ட ஆஹா அப்படின்னு உடனே அந்த மனசுக்குள்ள உடனே ஒரு அந்த வாஞ்ச வந்துருச்சான். குழந்தை அழுறது அடிச்சு சுத்தி இது சுத்தி பார்த்தா சரி யாரும் அம்மா அப்பா அருப்பா போட இருக்கு அடிங்க வெள்ள பயிர்பா போட இருக்கு பார்த்தா பெரம்பு தூற்று அந்த பெரம்பு புதருக்குள்ள குழந்தை இருக்கு. அச்சோடா அப்படின்னு போய் பாக்குறா பல பல பழம் சுவர்சன சக்கரத்துடைய அம்சனாச்சு பொத்துக்கு 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 பிடிச்சு 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 பிடிச்சிட்டு இருக்கு கண் குழந்தை. அது கண்ணும் மூக்கும் வாயும் காதும் தலைமுடியும் அதனுடைய கை கால அவயவங்கள் அவனுக்கு அப்படியே மனசுல ஒரு ஈர்ப்பு வந்துடும். சாதாரணமாவே குழந்தைகளை கண்டா எல்லாருக்குமே ஒரு ஈர்ப்பு வரும். அதுலேயும் இது தெய்வீக குழந்தை, தெய்வாம்சமுடைய குழந்தை, தெய்வ தரிசனம் அடைஞ்ச குழந்தை, தானாவே அதுல ஒரு ஈர்ப்பு வந்துடும். ஈர்ப்பு வந்த உடனேயே இந்த குழந்தைய எடுத்துட்டா அவனுக்கு சுத்தி பார்த்தான் எங்கேயும் தாய் தகப்பன் யாரும் காணும். உடனே பரம சந்தோஷமா எடுத்து சரி பகவான் நமக்கு இது பிரசாதமா கொடுத்திருக்கான் அப்படின்னு எடுத்துட்டு நேர தன்னுடைய மிருகத்துக்கு தன்னுடைய சேரிக்கு ஓடி வந்தான், குப்பத்துக்கு ஓடி வந்தான். அவன் கையில அற்புதமான ஒரு குழந்தைய பார்த்தா குழந்தை அழுகை இருந்துட்டு இவன் எடுத்த உடனேயே ஆனா அந்த குழந்தை தெரிஞ்சு போயிட்டு அழுதும் அப்படின்னா திரும்பி பாலை கொடுத்துருவா சாலாட்டு பாடுவா அச்சு அச்சோ ஏதாவது ஏதாவது சொல்லிட்டு இருப்பா வேண்டவே வேண்டாம். மனுஷாடத்தை மட்டும் மறந்து அழப்படாத அப்பயே முடிவு முடிச்சு மனுஷாடத்தை அழ 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 ஒவ்வொருத்தரும் எதனாலும் சொல்லிகிட்டே இருப்பார். இந்த குழந்தை அழுதுன்னா ஆளுக்கு ஒரு காரணம் சொல்லு ஆனா எந்த காரணமும் சரியா இருக்க சமயத்துல அவ்வளவு புத்திக்கு தகுந்தாபோலே ஒரு காரணத்தை சொல்லிடு. ஆனா அந்த குழந்தை எதுக்காக அழகு அப்படின்னு சாட்சாத் பகவானுக்கு மட்டும்தான் தெரியும். அந்தரியாமி பிரபுக்கு மட்டும் வலிச்சு அழகா உடம்பு முடியலையா பசியில் அழகா தூக்கத்தில் அழகா செல்லமா சினுங்கிறதா ஒரு சில அளவுக்கு நமக்கு புத்தியில வரும் பால் பாலுக்கு அழகு அப்படின்னா உடம்புக்கு நமக்கு முடியும். சில சில விஷயங்களை கொண்டு ஒரு தீர்மானத்தை வருது வழிய இதுதான் அப்படின்னு நிச்சயமா சொல்ல முடியாது. ஆச்சரியம் அந்த குழந்தை அழுகுறவன் நிறுத்தி எடுத்து எடுத்துட்டு வந்துட்டான். சேரில் எல்லாரும் ஓடி வந்து பார்த்தா யாரை பார்த்து என்ன குழந்தை எங்க கிடைச்சதுன்னு சொன்னான். உடனே எல்லாருக்கும் பரம சந்தோஷாப்பா இவ்வளவு நாள் நீ அந்த ஜெகநாதனை நம்பின மோசம் போகலாப்பா பகவான் அப்புறம் குழந்தைய கொடுத்துட்டா அப்படின்னு சொன்ன. அவனும் பரம சந்தோஷப்பட்டான், ஆனந்தம் நடச்சான், தன்னை மறந்து இருந்தான். ஆச்சரியமான அந்த குழந்தைக்கு அவன் என்ன பேர் வச்சான் எங்கேயுமே காண கிடைக்கல. அதுதான் ஆச்சரியம். இப்ப நம்மாழ்வார் பிறந்தால் அப்பா அம்மா மாறன் அப்படின்னு வச்சுனா நமக்கு அப்பா அம்மாவே வச்சார்கள் அப்படின்னு அவருடைய சரித்திரத்துல காண கிடைக்க. ஆனா இந்த திருவாளன் என்ன பெயர் வச்சார் அப்படின்னு எந்த இதுலையும் காண கிடைக்கல. அரிய கவனிச்சவரை இந்த குழந்தையை தன் மனைவி நிலத்துல கொடுத்தான். உடனே அவருக்கு மார்பிலேருந்து பாசு வைக்காரன் ஏன்னா தெய்வ குழந்தை இல்லையா. உடனே பரம சந்தோஷப்பட்ட ஆகா இது நமக்காகவே பிறந்த குழந்தை எனக்கு மார்பில் பால் சுரக்கிறது தாய்மை அடையாம குழந்தைய பத்துக்காக எந்த ஒரு ஸ்ரீகம் மார்பிலேருந்து பால் சுரக்காது. ஆனா தாய்மை அடையாம குழந்தைய பத்துக்காம மார்பில பால் சுரந்த புருஷன் உண்டு பெரியாழ்வார். யசோதா பாவத்திலேயே அவருக்கு மார்பில பால் சுரந்துருக்கு. ஆச்சரியமான பாவ சுத்தி நம்ம எத்தனையோ மகாத்மாக்கள் வெளியதற்கு அவதாரம் பண்ணியிருக்காங்க. ஆச்சரியம் உடனே அழகா தாய்ப்பாலை கொடுக்கறா. இந்த குழந்தை சாப்பிடம் ஆகைங்கிறது நல்லா முழிச்சு முழிச்சு பார்க்கறது. ஆனா பால் சாப்பிடம் ஆகைங்கிறது அவளுக்கு ரொம்ப வருத்தமா போயிடுது. ஏன் இந்த குழந்தை நான் கொடுக்கற பாலை சாப்பிடல, இது எண்பிள்ளை இல்லைன்ற காரணத்தினால சாப்பிடலையோ அப்படின்னு அவள் வருத்தப்பட்டான். உடனே இந்த திருவாளன் அதுக்கப்புறம் மற்றவெல்லாம் சொன்னதுலாம் வருத்தப்படாதன்னா பார்க்கறான். இதுல எத்தனையோ குழந்தைகள் பூமியில பிறக்கிறது எல்லா குழந்தையும் வந்து தாய்ப்பால் குடிக்கிறது கிடையாது. சில பேர் கொடுக்க முடியாது. ஆனா பாரு நீ வந்து இந்த குழந்தையோட அம்மான்றது நிரூபணம் இதை பார்த்த உடனே உனக்கு பால் சுரந்து இருக்கு. கவலைப்படாதே காலம் கணியும் எல்லாத்துக்குமே காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுதான் அந்த குழந்தைய வளர்த்துட்டு இருக்க அது பால் சாப்பிடம் ஆகங்கிறது. ஆனா மேனி துளி கூட வாடல நன்மை வளர்ந்துட்டு இது ஊர் உலகத்துலதான் ஆச்சரியமாயிடு. உடனே பல பேர் வந்து இந்த குழந்தைய பார்க்க ஆரம்பிச்சுட்டா பக்கத்துல இருக்கிறவாள்லாம் சரியா மெட்ராஸ்காரெல்லாம் போய் பார்த்தா குழந்தை சுத்தி இருக்க மெட்ராஸ்காரா புந்து மல்லிகாரா அவள்லாம் பார்த்தா இல்ல அவள்லாம் அழகா திரடாது அப்படின்னு சொல்லி அவள் தெரிஞ்சவாள்லாம் இது ஏதோ ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைய போய் பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. அவர்கள் வயசானவா ரெண்டு பேர், அவாறும் அரிசன வகுப்பை சேர்ந்தவர்கள் தான். அவ பார்த்த இந்த மாதிரி குழந்தை வந்து பாலெல்லாம் குடிக்காம இருக்கு, சரி நம்மளும் பால் காய்ச்சி எடுத்துட்டு போவோம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்காக பால் அவங்களுக்கு காய்ச்சி எடுத்துட்டு போனார்கள். இந்த குழந்தைய பார்த்தார்கள், இந்த குழந்தைய பார்த்தவொடனே அவளுக்கு குழந்தை இல்லை ரொம்ப வருஷமா, அவளுக்கும் அந்த ஏக்கம் வந்து எடுத்து அப்பா இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு குழந்தை கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு அந்த இடத்துல மானசீகமா பிரார்த்தனை பண்ணிட்டார்கள். பண்ணிட்டு நாங்க பால் கொண்டு வந்திருக்கோம், அந்த குழந்தை குடிக்கிறதா பார்க்கலாமா? உடனே திருவாளரும் அவனுடைய மனைவியும் சொன்னார்கள், யார் கொடுத்தும் குடிக்கும், நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க, குழந்தை நல்லா இருக்கான், அது ஒண்ணுதான் தவிர யார் பால் கொடுத்து குடிச்சாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொன்ன. உடனே இவ காசு கொண்டு வந்த பால் அந்த குழந்தைக்கு கொடுக்க அது அழகா சாப்பிடும் பக்தி நிஜமாவே. உடனே திருவாளனுக்கு ஒரு மனைவிக்கும் கண்கள் ஆனந்த கண்ணி அவர் சொன்னார், நீங்க கொடுக்கற பால் தான் அந்த குழந்தைக்கு பிடிச்சிருக்கு போல இருக்கு, அதனால நித்தியம் நீங்களே பால் காசு கொண்டு வாங்கும். எத்தனை அம்மா அப்பா பாருங்க இந்த குழந்தைக்கு, கிருஷ்ணனுக்கு கூட ரெண்டு அம்மா ரெண்டு அப்பா, இந்த குழந்தைக்கு மூணு அம்மா மூணு அப்பா. சாதாரண திருமதி தடைய சரிக்கிறது ஆரம்பிக்கும் பொழுது குரு பரம்பரா பிரபாவத்துல எல்லாம் கண்ணனை போலே இவர் அப்படின்னு ஆரம்பிப்பார். ஏன்னு கேட்டா கண்ணனுக்கும் பெற்றது ஒரு அம்மா அப்பா, வளர்த்தது ஒரு அம்மா அப்பா, இவருக்கு பெற்றது ஒரு அம்மா அப்பா, வளர்த்தது ஒரு அம்மா அப்பா, பால் கொடுத்தா இன்னொரு அம்மா அப்பா, எத்தனை அம்மா அப்பா பாருங்க. எந்த குழந்தைக்கு இப்படி ஒரு பாக்கியமெல்லாம் கிடைக்காது, அது ரொம்ப துர்லபம், ரொம்பவே துர்லபம். அது திருமழிசை ஆழ்வாருடைய விசேஷம். அழகா அந்த குழந்தைக்கு இந்த அவ பால் கொடுத்துட்டா குடிச்சு விடுத்து ஒவ்வொரு நாளும் இவ்வளவு சந்தையோட பால் கொடுத்துட்டு வர இப்படியே பல காலம் நடந்துட்டு வர்றது அழகா. ஒரு நாள் அந்த குழந்தை பாதி பால் சாப்பிட்டுட்டு மீதி வச்சு விடுத்து இவளுக்கு ஒண்ணும் புரியல, என்ன சகந்தாவமோ என்னமோ அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்குள்ள இவா காதுக்கு மட்டும் குழந்தை அசரீதியா சொல்லிட்டு, இந்த பாலை நீங்க சாப்பிடுறதோ உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிடுது. அத்தவாளுக்கா அது குழந்தை, ஆனா ஸ்வயம் ஆழ்வார் மகாத்மா. உடனே எல்லாரும் பரமஹந்தர்கள் விட்டு அந்த பாலை சாப்பிட்டார்கள். உடனே எவ்வளவு அவஸ்தை வந்து தான் தெரியவா அப்படிதான் வர்ணிக்கிறார். இந்த இளமை தேடல் ஒண்ணு இருக்கு இல்லையா, ஒரு ஆண் சரீரத்துக்காக பெண் சரீரமும், பெண் சரீரத்துக்காக ஒரு ஆண் சரீரமும், ஒரு ஏக்கம், ஒரு துடிப்பு, ஒரு கவலை, ஒரு வெறி எப்படி வேணா சொல்லிட்டு போகலாம். அதனால அதுக்கு பேர் யவ்வன அவஸ்தை அப்படின்னா, பாரிய அவஸ்தையும் உண்டு, யவ்வன அவஸ்தையும் உண்டு, விருத்த அவஸ்தையும் உண்டு. அவஸ்தை எதெல்லாம் அந்த சுகம் அப்படின்னு சொன்னோ அதெல்லாம் அவஸ்தை அப்படின்னு ஞானிகள்லாம் தீர்மானம் பண்றாங்க. அதாவது இவர்களுக்கு அந்த யவ்வனத்துடைய பலம் வந்தெடுத்து சரீரத்துல அந்த காம ருச்சி வந்தது. அழகா அந்த எவ்வளவு அவஸ்தை வந்துடுத்து அழகா கூடினார்கள். கொஞ்ச நாளிலேயே அந்த வயசான ஸ்திரீ கர்ப்பவதி ஆயாச்சு. உடனே அவளுக்கு பரம சந்தோஷம், நிச்சயமாவே இந்த குழந்தையுடைய அனுகிரகத்தினாலே தான் எங்களுக்கு குழந்தை சம்பவிச்சிருக்கு அப்படின்னு பரம சந்தோஷப்பட்டார். இந்த குழந்தை நாலு மீனியும் பொழுது ஒண்ணும் அழகா வளர்ந்தாச்சு, சாலை எல்லாம் ஒன்னும் சாப்பிடல, அம்மா அப்பாவோட ஒன்னும் பழகல சிரிக்கல. அது வாழ்க்கை பார்த்தது ஏழு வயசு ஆயிடுச்சு. உடனே யோகத்துல நாசம் வந்து அப்பா அம்மா வளர்த்து இருக்கா, ஆனா ஒண்ணும் பேசல, சேரானதே தெரியாதோ மகாத்மா. சரி நமக்கும் ஒரு குழந்தைன்னு சொல்லிக்கிறது ஒரு குழந்தை இருக்கே அப்படின்னு வளர்த்துட்டு வரா, அது யாருக்கும் பேசாது. நம்ம அப்பா மௌனமா உட்கார்ந்து இருக்கோம், கண்ண மூடின்னு பத்மாசம் போட்டு உட்கார்ந்து இருக்கும், சின்முதிரையெல்லாம் வச்சிருக்கோம். பட் அப்படியே எல்லா குரு பழகிட்டு, அதுக்கப்புறம் ஏழு வயசுல காரணம் டு தியேய அப்படின்னு எல்லாத்துக்கும் காரணமான வஸ்துவை நான் அறியணும், எது ஆதி காரணம், எது ஆதி பீஜம், எது ஆதி விதை. உலகம்னு சொல்றோம், மனுஷான்னு சொல்றோம், ஆத்மான்னு சொல்றோம், பஞ்சபூதங்கள்னு சொல்றோம், பஞ்ச இந்திரியங்கள்னு சொல்றோம், மனசுன்னு சொல்றோம், சரீரம் அனித்யம்னு சொல்றோம், ஆத்மா நிரந்தரம்னு சொல்றோம், பரமாத்மான்னு சொல்றோம், எத்தனையும் 30-30 கோடி தேவர்கள்னு சொல்றோம், நிறைய விதமான மதங்கள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு ஆதினே வந்துருக்கும், எல்லாம் தனித்தனியா அங்கங்க விருது கிளம்பாது, எல்லாம் அதுபாடு தனித்தனித்தனே கிளம்பி அப்படி எல்லாம் இருக்க முடியாது. ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு லிங்க் இருக்கு. பார்த்தோம்னா பூமி தனியா இருக்கு, ஆகாசம் தனியா இருக்கு, சூரியன் தனியா இருக்கு, சந்திரன் தனியா இருக்கு, ஆனா எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஆகாசத்தோட சம்பந்தப்பட்ட மேகத்துல இருந்துதான் ஜலம் வருது பூமி. அழகா இந்த பூமியில இருந்து மேகத்துக்கு எப்படி ஜலம் போகிறது அப்படின்னா, பூமியோட சம்பந்தம் இல்லாத சூரியன் இந்த கிரணங்கள் எல்லாம் முறிஞ்சு அப்படி இருக்கு போகுது. ஒண்ணுக்கு ஒண்ணு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. காற்று எங்கே உற்பத்தி ஆகிறது இங்க இருக்குன்னு தெரியல, நிறைய கிரகங்கள் இருக்கு, சந்திரன் ஒண்ணு இருக்கு, அது ஏன் ராசி பிரகாசிக்கிறது பகல்ல ஏன் இருக்கு, நிறைய எத்தனையோ விஷயங்கள் சம்பந்தம் இல்லாம இருக்கு. இனி வரிநாதவர்களுடைய தேரி எல்லாம் உண்டு. இந்த தேரி எல்லாம் சொல்றா ஒரு பட்டாம் பூச்சி படபடக்கிறதுக்கும் ஒரு பெரிய பூகம்பத்துக்கும் சம்பந்தம் உண்டு அப்படின்னு. சம்பந்தம் இல்லாம எல்லாத்துக்கும் ஒரு லிங்க் இருக்கு. சரியா பகவான் கீதை எடுக்கப்படுறதுதான் சூத்திரே மணிகனாயிவ, எல்லாமே ஒரு நூல்ல மணிகள் கோர்க்கப்பட்ட மாதிரி அப்படி இருக்கு. இது இந்த இடத்துல இன்னைக்கு ஒரு சுனாமி வருது அப்படின்னா இதோட தாக்கம் இங்கேயோ இருக்கும். இன்னைக்கு ஒரு காரியம் நடக்கிறதுன்னா அதுக்கு இந்த இடத்துல இன்னைக்கோ ஒரு நாள் இருக்கும். இது அதோட முடியாது. இலவசமா நாள் சாயில் ஒரு குண்டு போட்டார் அன்னையோட முடியலையே. அதுக்கு முன்னாடி காரணம், அதுக்கு பின்னாடி காரணங்கள் நிறைய அடி ஒன்னோட 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 ஒண்ணு எல்லாம் நூல்களில் கோர்க்கப்பட்டது தான். எத்தனையோ வஸ்திரங்கள்லாம் பார்க்க, பெரிய புடவையும் பார்க்கணும், வேஷ்டின்னு பார்க்கணும், அழகா சட்டையும் பார்த்துக்கிறோம். இதெல்லாம் பார்த்தா விதவிதமான நூல்களை சேர்த்து 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 தான். மொத்த மொத்தமாக பார்த்தா சட்டை பெட்ஷீட் எல்லாம் ஒரே நூல் தானே. புடவையான்னு சொன்னா புடவை, சட்டையா போட்டோம்னா சட்டை, பெட்ஷீட்னா பெட்ஷீட், ஒரே மண்ணு தான் பானை ஆகிறது. எத்தனையோ விதவிதமான பொருட்களாக மாறுறது, அதெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு ஆதி காரணம்னு ஒன்று. பூமி எல்லாரும் பூமின்னு ஒரு அஸ்திவாரத்தில் எல்லாரும் வாழும். எல்லாருமே தாகத்துக்கு தண்ணி தானே குடிக்கும், தண்ணி குடிக்க வரதான் குடிக்கிறாளா, எல்லாருமே தாகத்துக்கு. உலகம் முழுக்க பாஷை வேற இருக்கட்டும், ரூபம் வேற இருக்கட்டும், சிந்தனை வேற இருக்கட்டும், வாழ்க்கை முறை மாறட்டும், ஆனா பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிடணும், தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கணும், உடம்பு முடியும்னா வைத்தியம் பார்த்துக்கணும். சரி, கடைசியில மரணம் உண்டு, ஜனனம் உண்டு, ஆண் சரீரம் பெண் சரீரம் கூடுறது உண்டு, எல்லாம் இயற்கையே இந்த பேஸ்ல ஓடிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் அஸ்திவாரமான வஸ்து எது காரணம், எல்லாரும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அப்பேரை நின்று சொல்லி யோகத்துல அப்படியே உட்கார்ந்து இருக்க. யோகத்துல உட்கார்ந்து ஒவ்வொரு மதமா பார்க்க, ஜெயின மதம், புத்த மதம், ஒரு காலம் எல்லாமே இருந்திருக்கு. எல்லாத்தையும் மாத்தி 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 இது இல்லை, ஒரு எல்லைக்கு மேல அது போகல, ஒரு எல்லைக்கு மேல சிறிதெல்லாம் பிரயாணம் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கு. ஒவ்வொன்னா பார்த்து 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 ஆச்சரியமா கடைசியில நாராயணன் தான் காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறார். சில இடங்கள்ல ஒரு ஆச்சரியமா சைவ மத சித்தாந்தத்துல கொஞ்ச நாள் இருந்ததாகவும், அப்ப இவருக்கு சிவவாக்கியர் அப்படின்னு ஒரு திருநாமம் இருந்ததாகவும் காண கிடைக்க. எல்லாத்தையும் வளர்ந்துட்டு கடைசியில சைவ சித்தாந்தத்தை பிடிச்சிருந்து சிவபெருமான பிடிச்சிருந்து தியானத்தை இருந்தா அப்பொழுதுதான் பேயாழ்வா. பேயாழ்வா ஒரு நாள் எந்த இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரோ அந்த இடத்துக்கு வந்து ஆச்சரியமா ஒரு ஓட்ட குடத்தை அருந்த கயிறெல்லாம் எடுத்து கட்டி ஜோரா களத்துல இருந்து ஜலம் இழுக்கிறத பார்த்தா. ஒரு இடத்துல ஜலம் இழுக்க உள்ளுக்குள்ள தண்ணி கொட்டிட்டே இருக்கு. அப்படி இழுத்து அது வேற இல்லாம ஒரு செடியை கொண்டு நடுறாரு மந்தவனத்துல. எப்படின்னா அவருடைய வேர் பாகம் ஆகாசத்தை பார்த்துட்டு தலபாகம் பூமியில வச்சு அழகா மூடி வந்தார். உடனே இதை பார்த்துட்டு இவர் சிரிக்கிறார், சிவவாக்கியரா இருக்கிற திருமழ்ச்சி விழா. அப்புறம்தான் அவருக்கு ஆழ்வார்லாம் பேர்றார். என்ன பைத்தியகாரணமா இருக்கு, ஓட்ட குடத்தை கொண்டு அருந்த கயிறுலாம் எடுத்து கட்டிட்டு வேலை கொண்டு தலைமையில வச்சு விட்டு ஒரு தண்ணி ஊற்றினா எப்படி செடி வளரணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் பண்றது பைத்தியகாரணம், நீ பண்றதுதான் பைத்தியகாரமா இருக்கு. காரண வஸ்து அறியறேன்னு சொல்லிட்டு காரண வஸ்துலேருந்து கிளம்பின ஒருத்தரிடத்துலேருந்து வந்த ஒருத்தரவையும் பிடிச்சிருந்திருக்காயே, ஆராய்ச்சி பண்ண வேண்டாமா? ஓட்ட உடம்புறது முன்னுடைய மனசுக்கு ஒவ்வொரு இதுவா நினைச்சு 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 இருந்திருக்காய். இன்னி வரைக்கும் ஒன்னும் ஸ்திரமா ஆகல. அது அருந்த கையிலாம் எடுத்து முடி போடுறது, நீயா ஒரு முடிச்சு போட்டு இதுதான் வேதம் இதுதான் தத்துவம் நீயா தீர்மானம் பண்ணிட்டு இருக்கா. வேற ஆகாசத்தை பார்த்து நடத்துல நீயும் வந்த மாதிரிதான் வேற தலைகளை வச்சு விட்டும் இதுதான் அப்படின்னு நீ முடிவு பண்ணிருக்காயடாப்பா, வேற நீ பாக்கல அப்படின்னு உடனே இவருக்கு ஒன்னும் புரியல, எனக்கு தெளிவா சொல்லுவோன்னு உடனே அதன் பிறகு இவர் ஆச்சரியமா பகவான் நாராயணத்துவா லோகரங்கா உற்பத்தி ஆகுன்னு சொல்லி வேதம் புராணங்கள் இதிகாசங்கள் இதெல்லாம் கொண்டு அழகா நிரூபணம் பண்றார். நிரூபணம் பண்றாரு அப்படின்னா உடனே சிவபெருமானை கேவலப்படுத்தினான்னு பல பேர் சொப்பபிப்பிராயம் பண்ணிடுற அந்த காலகட்டத்தில். இதுதான் வேதத்தை சொல்லப்பட்டிருக்கு, இதுதான் ஸ்ரீமத் ராமாயணத்தை சொல்லப்பட்டிருக்கு, இப்படிதான் விஷ்ணு புராணம் சொல்றது அப்படின்னு சொல்லி அழகா விதவிதமா புராணங்களுடையதான ஆதாரத்தை அந்த வாக்கியங்களை தெளிவாக. ஏன்னா ஒரு காலகட்டத்துல இந்த புராண வாக்கியங்களுக்கு எல்லாம் அர்த்தங்கள் விபரீதமா பண்ணிட்டார் பல இடங்கள், அதனால நிறைய குழப்பங்கள் வந்து சேர்ந்துருக்கு. എന്റെ കാലത്ത് ഈ 30 കോടി ദേവകളെയും ആരെയും കേവലപ്പെടുത്തല്ലെ ആണാ കാരണ വസ്തു അറിയുന്ന തൊഴുത് അഴകാതെ പുതിയ വസുധാ ഇന്റെ പേരാണ് അതനുസരണ ശിവവാക്യതാ ഇരിക്കക്കൂടിയ ഇന്റെ തിരുവാളനുടെ ഉള്ള അഴകാതെ വെച്ചിട്ടു വൈഷ്ണവ സമ്പ്രദായത്തെ പിടിച്ചിട്ട് നാരായണനെ ഉത്തമം അവിടെയുള്ളത് ഇരുക്കി പിടിച്ചിട്ട് നാൻമുഖൻ നാരായണനെ പഠിച്ചാൻ നാരായണൻ നാൻമുഖനെ പഠിച്ചാൻ നാൻമുഖനും നാൻമുഖമായ സംഘരണത്താൻ പഠിച്ചാൻ ഈ ആൻമുഖമാൻ അന്ധാരി മേലിട്ട് അരിവിത്തേൻ ആൾക്കൊരുളെ ചിന്താമൻ കൊന്നിൽ നീർ ചേർന്ന് അവിടെ ഇവരെ പിന്നാലെ പോകണം ചൊല്ലിക്ക നാരായണൻ നാൻമുഖനെ പഠിച്ചാൻ നാൻമുഖൻ അറിയുന്ന ബ്രഹ്മദേവൻ അവർ ബഹാളുടെ നാവിക്കവാദ്രേന്ദ്രാണ് ആശ്ചര്യ ബ്രഹ്മദേവർ അന്ധ ബ്രഹ്മദേവരുടെ പൂർവമധ്യയിലേന്ത് കോപത്തിലേന്താൻ ശിവപെരുമാൻ അന്ധ ഇവിടെ ഭാഗവതം വിഷ്ണുപുരാണം വേദം എല്ലാമേ ചൊല്ല അത് അഴക വാക്യമാ ചൊല്ലിട്ട നാരായണൻ നാൻമുഖനെ പഠിച്ചാൻ നാൻമുഖൻ താൻമുഖമായി സംകരണത്താൻ പഠിച്ചാൻ യാൻമുഖമായി അന്ധാതി മേലിട്ട് അറിവിത്തേൻ ആൾ പൊരുളെ എൻമുഖമാ നാ വന്ന് അന്ധാതി വഴിയ ഏത് ആൾ പൊരുളോ ഏത് അസ്ഥിവാറമോ അത് നാ ചൊല്ലിട്ടേ അത് സിന്താമൻ കൊന്നിൻ നീർ തേൽ തെളിവാ പ്രിഞ്ചുണ്ട് അത് ആദി കാരണ വസ്തുവെ നിങ്ങൾ ഇരിക്കി പിടിച്ചുകോങ്ങോ നിങ്ങൾ വാങ്ങിക്കോങ്ങോ സിന്താമൻ കൊന്നിൻ നീർ തേരുണ്ട് നാരായണൻ നാൻമുഖനെ പഠിച്ചാം നാൻമുഖനും താൻമുഖമായി ശങ്കരനെ താൻ പഠിച്ചാം യാൻമുഖമായി അന്താടി മേലിട്ട് അരുവിത്തേൻ ആൾ പൊരുളെ ചിന്താമൻ കൊന്നിൽ നീർ തേരുണ്ട് അപ്പൊ ചോദിക്കാം അതെന്ത ഇവർക്ക് തിരുമഴുത് ആഴ്വാർ അവിടെയും ഒരു തിരുനാമം ഇവർക്ക് ഭഗവാൻ മയർവര മതിനൽ പേയാഴ്വാർ മൂലമാ ഇവർ കടക്കഹം വന്ന അവിടെയും ചിലയിടങ്ങളിലെ ഇവരുടെ ദിവ്യമായ ചരിത്രം കാണ കിടക്ക ചിലയിടങ്ങളില് നാരായണൻ അഴകാ അവർക്ക് മയർവര മതിനളം അരുളിനാൻ അവിടെയും കാണ കിടക്കുന്നത് എപ്പോഴോ ഇവർ മയർവര മതിനളം അരുളപ്പെട്ട് ആഴ്വാറായിട്ട് തിരുമഴിസൈ പരന്ത ഊർന്നാല് அந்த ஊர் பேரை கொண்டு திருமழிசை ஆழ்வா அப்படின்றது இவருக்கு திருநாமம் ஆயிடு அழகா அவர் பாட்டுக்கு திருமழிசில இருந்து தியானம் பண்ணிட்டு இருக்கா 7 வயசுல இருந்து தியானம் பல யுகங்கள் பல வருஷங்கள் ஒவ்வொரு மகத்தையா இருந்து 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 யோகத்தோடு அதுலேயே ஒரு 700-3000 வருஷங்கள் கழிஞ்சதாக கிடைக்கிறது நிறைய வருஷம் வாழ்ந்த ஒரு சித்த புருஷ திருமழிசை ஆழ்வார் நல்லா ஞாபகம் 700 வருஷம் 3000 வருஷம் பல வருஷங்கள் வாழ்ந்துருக்க அழகா அவர் வாழ்ந்து ஜோரா தியானம் பண்ற காலகட்டத்திலேயே ஜோரா இவரால எவ்வளவு அவஸ்தை அடைந்த வயசான சம்பதிகளுக்கு ஒரு குழந்தை பிறந்தான் அவர்களும் கணிகண்ணன் அப்படின்னு ஒரு திருநாமத்தை அந்த குழந்தைக்கு வச்சுட்டார் அந்த கணிகண்ணனும் இவரே ஆச்சாரியம்னு சொல்லிட்டு அழகா இவரிடத்திலே வந்து ஜோரா பக்தி பண்ண ஆரம்பிச்சுட்டான் அழகா அவர் சொல்றபடி போயிட்டு அவரே தன் குரு அப்படின்னு சுவீகரிச்சுண்டு அவர் இஷ்டமா இருந்துட்டு அவர் போலவே இவன் பக்தி பண்ணிட்டு இருக்கான் இந்த திருமழிசை ஆழ்வா ஒரு நாள் திருமழிசையில தன் வீடு குடிச்ச வாசல்ல இருக்க திண்ணையில உட்கார்ந்துண்டு ஒரு கந்த துணியை வச்சிருந்துருக்க காதலிருந்த ஊசியை கொண்டு காதலிருந்த ஊசினா அதுல நூல் நிக்காது அந்த நூல் நிக்காத ஒரு காதலிருந்த ஊசியில ஒரு நூலை போத்து ஒரு கந்த துணியை அப்படி தைச்சிருந்துருக்க அப்ப ஆகாசத்துல ரிஷபாரூடன் அப்படின்னா ரிஷபத்து மேல போகக்கூடிய சிவபெருமான் பெருமாளை குருடாரூடன் அப்படிங்கிறவா சிவபெருமான ரிஷபாரூடன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரிஷபத்து மேல காளை மேல நந்தி வாகனத்துல ஜோரா சிவபெருமானும் பார்வதியுமா அப்படி உலா போயிட்டு இருந்தார்கள் அப்ப ஆகாசத்துல போக இவாளுடைய நிழல் பூமியில விழுந்து கொடுத்தா சாதாரணமா பூமியில தேவர்கள் நிழல் விழாது இது எப்படி விழுந்ததுன்னு தெரியல அது சிவபெருமானுடைய நீர் அவ்வளவுதான் சொல்லணும் அப்படி விழுந்த உடனே நிழல் பதாக ஒதுங்கி நின்னா உடனே பாரு இதா இருது மேல பார்த்துட்டு நம்மன்னு தெரிஞ்ச பிறகு ஒதுங்கி நிற்கிறாரு யார் இவர் அப்படின்ன உடனே அழகா உடனே சிவபெருமான் சொன்னா இவர் பார்கவ முனிகுமாரம்மா அப்படியா உங்களுடைய செய்கை ரொம்ப சித்துக்குடியா இருக்கு காதலிருந்த ஊசியை கொண்டு கந்த துணியை தைக்கிறாரு இன்னைக்கு தச்சு முடிப்பார் இவர் போய் பக்கத்துல பார்க்கணும் அப்படின்னு உடனே சிவபெருமான் சொன்னா இவர் நம்மை கணிசியார் இவர் நம்மை கணிசியாரா அவர் கவனிக்க மாட்டார் ஏன்னா இவர் நாராயணனுடைய பரம பக்தர்
அதனால நம்ம போனா ஒன்னும் கவனிக்க மாட்டா. ஏன்னா சிவபெருமானுக்கு அவ கவனிக்கிறா கவனிக்கிறா கவலை. ஆனா பார்வதி தேவிக்கு அது வருத்தமா போடும்னு ஒரு துக்கம் வந்து. அதனால வேண்டாம் இல்ல இல்ல போய் பார்க்கலாம். எங்க அண்ணாவுடைய பக்தன் தானே, நாராயண பக்தன் தானே, நான் போனா இவர் கவனிப்பா அப்படின்னு சொல்லி அழகா வந்துட்டான். இவ ரெண்டு பேரும் வந்தாச்சு, ஆனாலும் இவர் கவனிக்காம சின்ன உட்கார்ந்துட்டு அதையே வேலை பண்ணிட்டு இருக்கார். அப்ப உடனே சிவபெருமான் தானே சிரிச்சுண்டு, இவ்வளவு தூரம் வீட்டு வாசல்ல வந்து நாம் நிற்கும்போது நம்மை கவனியாமல் இருப்பது நியாயமோ அப்படின்னா, உடனே இவர் திருமணி ஆழ்வார் சொன்னார், உம்மா நமக்காக வேண்டிய காரியம் என்ன, முக்காவாசி எல்லாரையும் அப்ப கூடுறோம், நமக்கு காரியம் ஆகணும்னா உட்காருக்கோ சௌக்கியமா இருக்கலாம் எப்படி இருக்க எல்லாம் நம்மால ஒருத்தரால் நமக்கு காரியம் ஆக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற கூப்பிட்டு பேசி ஒரு பிரயோசனம் இல்லை இல்லையா. ஆனாலும் உடனே சிவபெருமானவர்கள் ஆனாலும் வீட்டு வாசலுக்கு வந்திருக்கோம் இல்லையா. அவர் சொன்ன உலகமே எல்லாருக்கும் வீடு தான், உலகம் எல்லாருக்கும் பொதுவான, எல்லாருக்கும் எல்லாருமே சொந்தம், அதனால யார் வேணா எந்த இடத்துக்கு வரலாம் அப்படின்னா அதெல்லாம் இருக்கட்டும் பரவாயில்ல, நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், நான் வந்தது வீணா போகப்படாது, அதனால ஏதேனும் வரம் வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு. உடனே திருமணம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல சிரிச்சு சொல்ல பார்வதி கவனிச்சிருக்கா ரெண்டுகளுடைய சம்பாதத்தை, சிவபெருமான் திருமழிசி ஆகிற சம்பாதத்தை. உடனே பார்வதி கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் இவ்வளவு தூரம் சிவபெருமான் இறங்கி வந்து சொல்றாரு, இவ்வளவு சிவவாக்கியில தான் இருந்திருக்கேன், ஒருவேளை சிவபெருமான பத்தி பேசவே இல்லை, ஆரம்பத்திலேருந்தே பெரிய சீவைத்த சித்தாந்தம்னாலும் நியாயம் ஒரு காலத்துல சிவவாக்கியா இருந்தவர்கள் தானே, என்னடா இவ்வளவு நாள் பூஜை எல்லாம் பண்ணிட்டு இப்ப மாறி காண்டு வந்துட்டு வாரா அப்படின்னு கொஞ்சம் வருத்தமா அவள் பார்க்க, சிவபெருமான் பார்த்தா இவருடைய ஏக பக்தியே லோகத்தை நிரூபணம் பண்ணணும் ஆசைப்பட்டு என்ன வேணும் கேள் அப்படின்னு சொன்ன. உடனே சிவபெருமான் சொன்ன, ஆகி ஆகி மோட்சம் தான் அப்படின்னு, அப்படின்னா மோட்சம் கொடுத்துருப்பான், அதுதான் வேணும் அப்படின்னு. உடனே சிவபெருமான் திருச்செண்டே சொன்னார், அது நம்மால் ஆகக்கூடிய காரியம் அல்ல, அவருக்கு ஸ்ரீமன் நாராயணன் தானே பொறுப்பாள், அதனால அவருடைய காரியத்தை நாம் பண்ண முடியாது, அதனால் வேற ஏதேனும் கேள் அப்படின்னா. உடனே திருமழிசியாக சொன்னா, அப்போது இன்று சாவாரை நாளை சாகும் வரம் தான், இன்னைக்கு மரணம்னு எனக்கு விதிக்கப்பட்டிருக்குன்னா அது நாளை மாத்தி விடு, நாளைக்கு மாத்தி விடுடு அப்படின்னா. உடனே சிவபெருமான் திருச்செண்டு, அதுவும் ஊழ்வினை பயன்படிதானே நடக்கும், இதே சிவபெருமான் மார்கண்டேயருக்கு யமதர்மராஜன் மென்சில வரைக்கும் போடா அப்படின்னு தொடர்ந்து விட்டு மார்கண்டேயன் ஆயிட்டு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா இவன் சொல்ல அது ஊழ்வினை பயனல்லவா அப்படின்னா, அப்ப உடனே திருமணி திருச்செண்டு, அப்போது இந்த ஊசியின் பின்னே இந்த நூல் வரும்படி ஒரு வரம் கொடுன்னுட்டான், காத இந்த ஊசிய நூல் அப்பப்ப வெளில வந்துடுது, அதனால இந்த ஊசியின் பின்னே நூல் வரும்படி வரம் தான் அப்படின்ட்டான். உடனே பார்வதிக்கு ரொம்ப கோபம் வந்துடுது, சிவபெருமான் தாத்தா பார்வதி கோபப்பட்டானா திரும்பி தாட்சாயணி மாதிரி படாதப்பாடு படுவான்னு சொல்லிட்டு உடனே இவர் கோபம் வந்த மாதிரி பண்ணிட்டு ஆசுதோஷி என்ன பரிகாசனோ அப்படின்னு சொல்லி தன் நெற்றிக்கண்ணை திறந்துட்டான். நெற்றிக்கண்ணை திறந்தவுடனே அதுலேருந்து அக்னி வெள்ளம் சக்தி வெள்ளம் அப்படி ஒரு ஆச்சரியமான சக்தி உண்டு, ஏதோ மூணு கண்ணெல்லாம் இருக்குமா அதுலேருந்து வருமா அப்படின்னா அந்த கோபத்துக்கு அந்த பலம் உண்டு. இன்னைக்கு எத்தனையோ பேர் வெளிநாட்டவர்கள்லாம் சில ப்ரோக்ராம்லாம் பார்த்துருக்கேன் படிச்சிருக்கேன், என்ன பண்றோம் லைவ்ல ப்ரோக்ராம் பண்றான், அந்த டிவியில அவன் டெமான்ஸ்ட்ரேட் பண்றான், யார் வீட்லயோ அதான் ஒரு கம்பியை வச்சுக்க சொல்றான், அவன் அதை வந்து அதெல்லாம் அங்கேருந்து பார்த்துட்டு கேமராவில் பார்க்கறான், அவன் ஸ்டுடியோட இருக்கா அவன் வீட்டில் இருக்கா அவன் முன்னாடி அதை வச்சுட்டான்னா அங்கேருந்தே பார்த்து அந்த கம்பி அவன் உழைக்கிறான், நேர கூட அந்த இடத்துக்கு போகிறது இந்த கேமராவில் பார்த்தே அந்த கம்பி அவனை பார்த்து அப்படியே உழைக்கிறது லைவ்ல எல்லாம் பண்ணியிருக்கான். ஃபாரின்காரன் இருக்கும், இதெல்லாம் யோகா விஷயம், இந்தியாவிலேருந்து கற்றுனு போன விஷயம் தான், இதெல்லாம் முடியும் அப்படின்னா ஏன் ஆழ்வாரால முடியாத சிவபெருமானால முடியாது, நீங்க இன்னும் வெளிநாட்டுலாம் வந்து பாடுவாங்கன்னா உச்க ஸ்தாயில பாடுவா, அப்படியே அந்த வெஸ்டர்ன் வேறான ஒரு கத்துக்கத்துவா கண்ணாடி தான் உடஞ்சு தெரியும், அது பெரிய விஷயமா சொல்லுவா, நல்ல கான்சன்ட்ரேஷன் பவர், அந்த ஏக்க மனசோட ஒரு காரியத்தை ஈடுபட்டோம்னா எந்த காரியத்தை வேணா யாராலையும் சாதிக்க முடியும். நன்னாலே பற்றி நம்மளுக்காக விவேகானந்தர் சொல்றாரு, யூ கேன் டூ எனி திங் அண்ட் எவ்ரி திங், இதெல்லாம் பண்ண முடியும் இல்லை பண்ண வராதவங்க, யூ கேன் டூ எனி திங் அண்ட் எவ்ரி திங், ரொம்ப கிளீனா சொல்ற, நீ ரொம்ப ஸ்ட்ராங், இதை நம்பி நீ ஒரு நாளும் வீக்ன்றத டோன்ட் எவர் பிலீவ் தட் யூ ஆர் வீக், என்னால முடியாது நான் வீக் அப்படின்னு ஒரு நினைப்புக்கே நீ வராத, யூ ஆர் ஸ்ட்ராங் இனஃப் டு டூ எனி திங் அண்ட் எவ்ரி திங், எல்லாத்தையுமே பண்ண முடியும் நம்மால், ஒருத்தர் பண்றா அப்படின்னு இன்னொன்று பண்ண முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது. மொபைல் போன் யாரு பேசுறது, எல்லாத்துக்கும் படிச்சவன் 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 சொல்றான். நீங்க படிச்சவன நிறைய பேர் உபயோகப்படுத்த மொபைல் போன படிக்காததான். அவர் நம்பரே எழுதி படிக்க தெரியாத மொபைல் போன் யூஸ் பண்றான். கரெக்டா நம்பர் போட்டு மொபைல் போனை வச்சு எழுதி படிக்க பல பேர் பேலன்ஸ் என்னன்னு பார்த்து சொல்றான். கரெக்டாவே 10 ரூபா டாப் அப் பண்ணுங்க, டாப் அப் பண்ணுறாங்க. அவர் எழுதி டாப் அப் எழுதி தெரியாது இங்கிலீஷ்ல, 10 ரூபா டாப் அப் பண்ணுப்பா அப்படின்றா. நீங்க டாப் அப் பண்ண பாருங்க, முக்காசு ரூபாய் இதுல ரீசார்ஜ் பண்ணா நீ 10 ரூபா டாப் அப் பண்ணப்பா. ஒரே ஒரு கால் தான் பண்ணேன், 60 கால் தான் ஆகணும், 60 நிமிஷம் 60 செகண்ட் தான் நான் பேசினேன், நீ 9 ரூபாய் எங்க போச்சு எனக்கு சொல்லு அப்படின்னா. ஆச்சரியமா இருக்க அவருடைய கேள்விகள் எல்லாமே மொபைல் போன சின்ன உதாரணமா சொல்லு. எழுத படிக்க தெரியாதவாள் இருந்து அந்த காலத்து வயசான வாழ்ல இருந்து கண்டு தெரியாத வரைக்கும் மொபைல் போன சொல்லு. மொபைல் போன் இல்லாம ஆளே கிடையாது. ஸ்கூலுக்கே போகாத குழந்தைகளாம் மொபைல் போன் பேசுறது, ஸ்கூலுக்கே போகாத குழந்தைகளுக்கெல்லாம் கரெக்டா கிளீனா நம்பர் அனுப்பி அப்பா நம்பர் அனுப்பிச்சோம் அழகா போன் பேசணும் அப்படின்னு தெரியும். அதனே சின்ன சின்ன குழந்தைகள்லாம் 2 வயசுல லேப்டாப்ல உட்காந்து சாட் பண்றதுக்கு அழகா அழகா எனக்கு தெரியும். ஒரு குழந்தை அழகா RADHKRSH ராதாகிருஷ்ணன் டைப் பண்ணுவோம் சாட்ல, என்ன இருக்கு ஸ்கூலுக்கே போகாத காலத்தையும் கூட சாட் பண்ணுவோம். அதனால மனுஷாளுக்கு ஒரு விஷயத்துல ஒரு தீவிரம் இருந்து பற்றுதல் இருந்ததுன்னா எதை வேணா சாதிக்க முடியும். யூ கேன் டூ எனி திங் அண்ட் எவ்ரி திங். ரொம்ப அழகான வார்த்தை சுவாமி விவேகானந்தருடைய வார்த்தை. சிவபெருமான் நிச்சயமாக ஆச்சரியமா பரபிரம்மத்துடைய ஒரு ரூபம் தான். விக்ரானாம் சங்கர சாத்மி அப்படிதான் ஆச்சரியமா பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணன் சொல்றார், ருத்ரனில் நான் சங்கரனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதனால நிச்சயமாக பகவத் பலம் ஜாஸ்தி வாழ்கள். அதனால அழகா நெற்றிக்கண்ட திறந்தான் அப்படியே நெற்றிக்கண்டு அப்படி பிழம்பா அப்படி பரவு. திருமணி ஆழ்வார் தூண்டி கூட அதுக்கு கவலையே படம் நக்கீரெல்லாம் எரிச்சு போட்ட ஒரு திருப்பழம் கவலையே படம். ஆச்சரியமா திருமணி ஆழ்வார் அவரோட கால் பெருவிரல்ல ஒரு கண் உண்டு. பிருது மகரிஷிக்கு உள்ளங்கால ஒரு கண்ணு மாதிரி திருமணி ஆழ்வாருக்கு கால் பெருவிரல்ல கண் உண்டு. இன்னைக்கும் திருமணி கோவில்ல ஒரு கால அந்த பெருவிரல் கண் இன்னைக்கும் உண்டு. அந்த கால் பெருவிரல்ல இருக்க ஒரு கண் அப்படி பறக்கிறா. அதுல இருந்து ஒரு அக்னி, ரெண்டு அக்னி மோதிக்கிற எண்ணத்துக்காக ரெண்டு அக்னியுமா சேர்ந்து தலைய கால தீ போல வந்தது. தலைய காலத்துல ஜலம் பொங்கி வழி ஒரு பக்கம் தீயா தகிக்கும். அந்த மாதிரி இங்க ரெண்டு பக்கமும் ரெண்டு அக்னியும் சளைக்கலையா, சிவபெருமானுடைய அக்னியும் சளைக்கல, திருமழிசை ஆழ்வாருடைய விரல் பெருவிரல்லேருந்து கால் கட்டை விரல்லேருந்து வந்த அக்னியும் சளைக்கல. ரெண்டு பெரிய தோடி போடுன்னு இருக்கு. லோகமே நெடுங்காரம் சொல்லிட்டு உடனே எல்லா தேவர்களுமா உடனே திருப்பாக்கடல் கடைக்கு போய் பெருமாள் என்ன ஆயிருக்கு, சிவபெருமானத்தை போய் சண்டை போடாதுன்னு சொன்ன முடியாது, திருமதி சாரிடம் நீ சும்மா இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தக்கூடிய பலம் உமக்கு தான் உண்டு. ஆனா ரெண்டு பேரும் நீ சொன்னா கேட்பான், வேற யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். ரெண்டு பேருக்கு அப்படி ஒரு பலம் உண்டு. ஏன்னா ரெண்டு பேருமே அகம்சையேவ அச்சுபக்தியகன்ற ஒரு பக்தியில இருக்கான். அவரும் ஸ்ரீ வைஷ்ணவர் இவரும் ஸ்ரீ வைஷ்ணவா தான் பெரிய பிரச்சனை. ரெண்டு வைஷ்ணவர்கள் ஒத்துக்க மாட்டாங்கன்னு அதான் கஷ்டம். ரெண்டு பேரும் நாராயண பிரச்சனை அது பலம். சமையல் வடகலையா இருக்கும் தெங்கலையா இருக்கும் ஒத்துக்கிறதுனா காரணம் ஒண்ணு வேற ஒண்ணுமே கிடையாது. ரெண்டு பேரும் நாராயண பிரச்சனை இருக்காரு, ரெண்டு புத்திசாலி உடனே ஒத்துக்கிறார் ரொம்ப கஷ்டம். ரெண்டு பேரும் முதலாளர்களை ஒத்து வந்து பல சந்தர்ப்பங்கள்ல அதுதான் ஒத்துக்கிற மாட்டேங்கிறார். இவன் ரெண்டு பேருமே ஸ்ரீ வைஷ்ணவ வைஷ்ணவானியதா சம்பு. அழகா சில பாகவன் சொல்றது நதிகள்னா கங்கை, வைஷ்ணவன் சம்பு, வைஷ்ணவான யசா சம்பு புராணம்னா பாகம் அப்படின்னு சொல்றான். இது என்ன அது சொல்றேன் இல்லையா, சில காலத்துல ஸ்வீட் என்ன அதுதான் மாடுனா காங்கே காலம் தான் அப்படின்னா ஓன உப்பு எல்லாம் தூத்துக்குடி தான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் என்ன ஊர்ல போனாலும் சொல்லுவோம் அப்படின்னா. ஆச்சரியமா வெயில்னா காஞ்சிபுரம் தான் நின்று வரைக்கும் காஞ்சிபுரம் வரதராஜ அடிச்சு கால் கிடையவே கிடையாது. வெயில் மொட்டை அப்படின்னா திருப்பதி ஆச்சரியம் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றதுக்கு ஒரு அழகு இல்லைதான். ஆனந்தம் அப்படின்னா பரமபதம், பரவத்து இல்லை அப்படின்னா ஆழ்வார்த்து நகரி. அந்த மாதிரி ஆச்சரியமா ரெண்டு பேருமே ஸ்ரீ வைஷ்ணவா, சிவபெருமானும் ஸ்ரீ வைஷ்ணவன் இவரும் ஸ்ரீ வைஷ்ணவன். உடனே பகவான் அழகா ஜோரா மேகங்கள் அனுப்புறார், அற்புதமான மேகங்கள். அந்த மேகங்கள்லாம் கேட்கிற நாங்க போய் மழை கொட்டி இவாளுடைய அக்னி நிற்குமோ அப்படின்னு சார் பெருமாசுரா. நீ மழையை கொட்டினா அவளை தெரியும், நான் தான் அனுப்பியிருக்கேன், தானாவே நின்றுடுவா ரெண்டு பேரும் அப்படின்னு. உடனே அழகா அந்த புஷ்கலா வர்த்தன் அப்படின்னு அந்த மேகங்கள் எல்லாம் அப்படி நல்லா மழையை வர்ஷிக்கிறான். வர்ஷித்தவன ரெண்டு பேரும் பார்க்கறான், இது பகவான் சங்கல்பம் மேலே மழையை வர்ஷிக்கிறது. பகவான் ரெண்டு பேருக்கும் சிம்பாலிக்கா சொல்லிட்டான், வேண்டாம் விட்டுடுங்க குழந்தைகள் எல்லாம் பாவம் என்னதுக்கு இது அப்படின்னு சொல்லி மேகங்களை வச்சுக்கலாம். உடனே சிவபெருமான் திருமணிச்சார், ரெண்டு பேருமே கட்டியை கட்டி நிறுத்திவிட்டாள். உடனே பாரதி சந்தோஷப்பட்டா, எல்லா ஜீவராசனும் சந்தோஷப்பட்டது. உடனே சிவபெருமான் மகிழ்ந்தவர் கொண்டாடி நீ பக்தி சாரம், அதாவது பக்தியுடைய சாராசத்தை கிரகிச்சுட்டு அந்த ஏக்கமூர்த்தி உபாசனையில் அப்படியே நிலச்சி நிற்கிறார். ஏக்கமூர்த்தி உபாசனை சிவத்வேஷம் இல்லை, சிவத்வேஷம் பண்ணி சிவபெருமான அசிங்கமாக சொல்லி அதெல்லாம் இல்லவே இல்லை. இது ரெண்டு பக்தாளுக்கும் நடக்கக்கூடிய ஒரு இல்லை. ஏன்னா பல இடங்கள்ல இது சிவபக்தாலாம் இவர் கேவப்படுத்துறதுக்காக சொல்ற விஷயம் அப்படின்னு சொல்லுவார். விதவிதமா அவர் தப்பான கருத்துக்கள் இன்னைக்கு பரவிட்டு ரொம்ப ஜாகிரதை நிதானமா சொல்லிட்டு இருக்க அந்த விஷயத்தை. சிவபெருமா அழகா இருக்கு, பக்தி சாரர் அப்படின்னு ஒரு திருநாமத்தை கொடுத்துட்டார். சாரதையும் கொண்டாடினார், அழகா வந்த வழியாக ரெண்டு பேரும் திரும்பி போனார். இவருக்கு பக்தி சாரர் அப்படின்னு ஒரு திருநாமத்தை உலகத்தை கொடுக்கறதுக்காக நடந்த ஒரு லீலை. அழகா ஒரு பாடு இருந்துட்டு இருக்கார். பிரம சந்தோஷமா அழகா பாத்தா மேல அடி ஓரமா அப்படி சுத்தின் இருக்காரு. ஓடி திரியும் யோகி, எப்படி முதலாளர்கள் மூணு பேரும் ஓடி திரியும் யோகிகள், அதுபோல இவரும் ஒரு ஓடி திரியும் யோகி. ஆனா யோக ரகசிய வாழ்கள்லாம் சொல்லும், உடம்பு சாப்பிடாமலே வச்சுக்கிறது, ஆகாசத்துல பறக்கிறது, அஷ்டமா சுத்திகள்லாம் வாழும் என்னாவது, அனிமா மகிமா லகிமா கரிமா ஆச்சரிய மூர்த்தி மாதிரி ஆகாசங்களா பறக்க முடியும், உடம்ப திருச்சாக்கிக்க முடியும், உடம்ப திருச்சாக்கிக்க முடியும், நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச இடத்துக்கு போக முடியும். அந்த மாதிரி சக்தி எல்லாம் இன்னைக்கு அந்த மாதிரி நிறைய யோகிகள் எல்லாம் உண்டு. அதுல ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க இன்னைக்கு ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி மந்திர தந்திர வித்தைகள்லாம் காட்டியிருக்காங்க. உத்தமமான யோகம் அன்னைக்கும் உண்டு இன்னைக்கும் உண்டு, நிறைய பேர் குறிப்பிட்ட பேர்லாம் யாருமே சொல்ல முடியும். சதாசிவ பிரம்மேந்திர சொன்னா, ரமண மகரிஷியை சொன்னா, ரமண மகிஷா அண்ணா யோகம் கைவரப்பட்ட யோகி, ஆனா அவெல்லாம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு போகவே இல்லை. காஞ்சி மகாபெரியவா சந்திரசேகர சரஸ்வதி ஆச்சரியமா இருந்த பெரிய மகாத்மா, ஆனா அவெல்லாம் வந்து அந்த மாதிரி யோக சித்தி அந்த விளையாட்டுக்கே போகவே இல்லை. ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்து ஜனங்களுக்கு பக்தி ஞான வைராட்சியம் தான் யோக சித்தி மூலமா வழங்கிட்டு இருக்காங்க. அழகா அவர் பார்த்தார், அழகாடு ஊர் ஊரா சுத்தின்னு இருக்கார். ஒரு இடத்துக்கு போனார், அந்த பெருமாளை பார்த்தார், மயங்கினார், என்ன அழகு இந்த பேர் அப்படியே அந்த பெருமாளை பார்த்து மனசு அப்படியே அவர்கிட்ட மயக்கப்பட்டுருக்கான். அவர் நிற்கிற இதுவும் காம்பீரியமும் கையில கங்கள்லாம் வச்சிருந்து முறுக்கு மீட்டெல்லாம் வச்சு நிறைய நம்ம திருவல்லிக்கேணி பார்த்த சாரதி அந்த கையில சங்கம் எல்லாம் வச்சிருந்து அழகா சம்மன் அந்த பார்த்த சாரதியை பார்த்தோன்னு என்ன அழகான ஒரு ரூபம், இப்படிப்பட்ட பெருமாளுக்கு மனசு எங்க ஓடும்னு சொல்லிட்டு அழகா திருவல்லிக்கேணியில ஒரு குகையில இன்னைக்குலாம் அந்த குகையெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியும். திருவல்லிக்கு இடமே கிடைக்காது. திருவள்ளிக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு உத்தாரமா இருக்கு, ஒரே இடம் பாசாதி கோயில் மட்டும்தான். அந்த இடம் எங்க குகை இருந்ததுன்னு எனக்கு தெரியல. இங்கே அதாவது அந்த கைரவணி கரைன்னு சொல்லிட்டு அந்த திருவள்ளிக்கணி குளத்தங்கரையில ஒரு குகை இருந்ததாகத்தான் குரு பரம்பரா பிரபாவம் சொல்றேன். ஒருவேளை தேடினா தரத்தா கிடைக்கலாம், அது திருமழிச்சியார் அனுகிரகம் பண்ணா ஒருவேளை லபிக்கலாம். முயற்சி பண்றது நம்முடைய தர்மம், பகவான் நடத்திக்கிட்டு அழகா அந்த திருவள்ளிக்கேணி கரையில ஒரு குகையில யாருக்கும் தெரியாம ரகசியமா ஆச்சரியமா அவர் உட்கார்ந்து பல வருஷங்கள் தியானத்துல இருக்கார் திருவல்லிக்கேணி. இன்னைக்கும் பார்த்தாதி பெருமாளுக்கு அந்த ஒரு பலம் இருக்குன்னா, ஒண்ணு பேயாழ்வாருடைய அவதாரத்தம், இன்னொன்னு திருமழ்த்தி ஆழ்வார் பல நூற்றுக்கணக்கான வருஷங்கள் தவம் இருந்த ஒரு இடம் திருவல்லிக்கேணி. அதான் இன்னைக்கும் அந்த பலம் இருக்கு. பார்த்த சாரதி அப்படின்னா அந்த ஒரு பலம் இருக்குன்னா, சோசன சக்கரத்தாழ்வாருடைய அம்சமா இருக்கு. திருமழ்த்தி ஆழ்வாரு சமம் பண்ண ஒரு இடம் திருவல்லிக்கேணி, மாடமா மயிலை திருவல்லிக்கேணி கண்டேங்கே அப்படின்னு திருமங்கையாழ் மங்களாசாசன் அழகா அந்த அல்லிக்கேணி. ஏன்னா திருவல்லிக்கேணி பார்த்த சாரதான் ராமானுஜர் அவதாரத்துக்கும் வித்திக்கிற திருவல்லிக்கேணி பார்த்த சாரதியோட தலம் பல இடங்கள்ல பலவிதமான நிரூபணமா இருக்கு. அப்ப அவர் இருக்கும்போதுதான் முதலாளர்கள் மூணு பேரும் அழகா வெள்ளேந்த வாழ்லாம் சோரா பார்கவ முனீந்திரரே சுகம்தானோ அப்படின்னு வெள்ளேந்து ஒரு குரல் கொடுக்கிறார். இவருக்கு குரல் கொடுத்த உடனே தெரிஞ்சு போயிடுத்து பொய்கை பூதம் பேயாழ்வார் மூணு பேர் தான் குரல் கொடுக்கிறாருன்னு சொல்லிட்டு உடனே அழகா இவரும் பூதம் சரஸ்த மகதாசுடைய ஆழ்வார்களே சுகம்தானோ அப்படின்னு எதிர்கேள்வி கேட்டுட்டார். பொய்கை ஆழ்வாரு பூதத்தாழ்வாரு ரெண்டு பேரும் நேரடியாக பார்க்கலாம், தியானத்துல கண்டுபிடிச்சாலாம். இவர் பார்கவ முனீந்திரர் அவள் தெரிஞ்சு போயிடுத்து முதலாளர்கள் மூணு பேரும் அப்படின்னா இவருக்கு தெரிஞ்சு எடுத்து பரஸ்பரம் உடனே எல்லாரும் தான் நாலு ஆழ்வார்கள் மீட் பண்ண ஒரு இடம் திருவல்லிக்கு அண்ணன் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாலு ஆழ்வார்கள் மீட் பண்ண ஒரு சில சும்மா இல்ல எந்த இடத்துக்கும் இந்த ஒரு பலம் இல்லை. ஒரே காலகட்டத்துல நாலு ஆழ்வார்கள் திவ்ய தேசங்கள் எல்லாம் ஸ்ரீரங்கம் வசதி தான் இல்லைன்னு சொல்லல, திருமலை அப்ப வசதி தான் இல்லைன்னு சொல்லல, எத்தனையோ திவ்ய தேசம் தான் வரதான வசதி. ஆனா நாலு ஆழ்வார்கள் ஒரே காலகட்டத்துல சந்திச்ச ஒரு ஸ்தலம் திருவல்லிக்கேன். அதுவும் இவன் ஆறு பேர் முதல்ல வராரம்மன் ஆழ்வார்கள் பொய்கை பூதம் தே, அதுக்கப்புறம் திருமழிசை ஆழ்வார், இவளுக்கு அப்புறமா தான் மதுரை கவி ஆழ்வார், இதுக்கப்புறமா தான் சுவாமி நம்ம ஆழ்வார், இப்படிதான் வருஷப்படி. அதுல நாலு ஆழ்வார்கள் ஒன்னா சந்திச்ச ஒரு ஸ்தலம் திருவல்லிக்கு. அதனால இன்னைக்கும் ஒரு பலம் இருக்கத்தான் செய்யும். நாலு மகாத்மாக்கள் ஒரு இடத்துல மீட் பண்ணாங்க, முதலாழ்வார்கள் மூணு பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணா திருக்கோவலூர் அழகா அங்கே திவ்ய பிரபலம் வந்து இருக்கு. இவா நாலு பேர் நம்ம மீட் பண்ணிட்டா திருவல்லிக்கேணி பார்த்தசாரதிக்கு இதுவே போகும் பிரிச்சா வேண்டாம். எந்த திவ்ய தேசத்துக்கும் இல்லாத ஒரு ஏற்றம் திருவல்லிக்கேணி. அதனால நாங்கள்லாம் மதராசிகள் அப்படின்னு தைரியமா பெருமையா சொல்லிக்கலாம். நாலாழ்வார்கள் மீட் பண்ண இடத்துக்கு சொந்தக்காரன் நாங்கள்லாம், அந்த இடத்தோட சம்பந்தப்பட்டவார்கள் அப்படின்னு நஞ்சனத்தி சொல்லிக்கலாம். தொண்டை மண்டலத்தில் இருக்கிறவாள் மதராச பட்டணத்துக்கு இப்படி ஒரு மரியாதை உண்டு. இன்னைக்கு பட்டணம் தான் திருவல்லிக்கேணி ஹாட் கேபசிட்டி அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துக்கு நாலாழ்வார்கள் ஒன்னா சந்திச்ச ஒரு சில மறக்கவே மறக்காது. இனிமேல் திருவல்லிக்கேணி நம்ம நாலாவது பொய்கை பூதன் பேயாழ்வார் திருமழிசை ஆழ்வார் எப்பேற்பட்ட இடம் பார்த்துக்கோங்க மதுரா. அதனாலதான் ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்குமே சண்டை வந்து மெட்ராஸா என்ன மெட்ராஸா திருப்பதியா வரும்பொழுது தமிழ்நாட்டுல எங்க மெட்ராஸா வந்து திருப்பதி வேண்டாம் இருக்கும். தெரிஞ்சுனாலும் தெரியாம சொன்னாலும் தெரியாது. ஆனா நான் ஆழ்வார்கள் மீட் பண்ண ஒரு தமிழகத்தை கிடைச்சிடும். அதுல பார்த்தா திருப்பதியை விட திருவல்லிக்கேணி வசத்திதான். ஏன்னா அதுவா இன்னொன்னு இருக்கு, திருவல்லிக்கேணியில ரங்கராஜனும் உண்டு, ஆச்சரியமா வெங்கடாசலபதியும் உண்டு, நரசிம்மனும் உண்டு, காஞ்சி வரதராஜனும் உண்டு. அவ்வளவு நரசிம்மன் காஞ்சி வரதராஜன் திருமறை சீனிவாசன் ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் எல்லா பெருமாள பெருமாளுக்கு வெங்கட கிருஷ்ணன் தானே பேர். ஆச்சரியமா திருவல்லிக்கேணி பார்த்ததாரதிக்கு வெங்கட கிருஷ்ணன் தானே திருநாமம். அதனால எல்லா திவ்ய தேசத்தையும் இருக்கக்கூடிய ஒரு பலமா திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி எதுக்கு கூப்பிடறான் சீக்கிரம் போயிட்டு வந்து பார்த்தசாரி அங்கேயே சித்திரம் நடாசையிலே ஊர் ஊரா இங்கதான் பாகனத்துல போறா வண்டியில போறா பஸ்ல போறா ஒரு ராத்திரிலாம் முடிச்சிருந்தெல்லாம் போய் பார்க்க முடியறது, இங்க இருக்கிற இடத்துல வந்து பார்க்க முடியலையோ அப்படின்னு மிரட்டாம மிரட்டிட்டு இருக்காரு. உபன்யாசம் ரெடியா திருவல்லிக்கேணி பார்த்தசாரி தெரிஞ்சா நாளைக்கு பார்த்துருக்காங்க. அந்த திருவல்லிக்கேணியில இவர் நாலு பேரும் அழகா பார்த்தார்கள், நாலு பேரும் அளவலாகினார்கள். பக்தி விஷயம் பகவதி சங்கத்த பார்த்தசாரி குஷி ஆயிட்டா. ஆஹா ஜோ நாலு ஆழ்வார்கள் ஒன்னா நிதுனா பல புராண விஷயங்கள்லாம் மறந்து போயிருக்கோம். அதனால அவனுக்கு மகிமை இன்னைக்கு தெரியாம போயிடுச்சு. அழகா கொஞ்ச நாள் ரெண்டு நாலு பேரும் அந்த இடத்துல உட்காந்து கொஞ்ச நாள் அழகா யோகத்தை இருக்கு. அதுக்கப்புறமா அவாவா கிளம்பி போயிடுறான். அவருடைய எவ்வளவு மேல அவளால உட்கார முடியல, அவளா கிளம்பியாச்சு ஒவ்வொரு யோகிகளாக. ஏன்னா திருக்கோவில் பெருமாள் அவளுக்கு உண்டு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் போகிட்டு உடனே அழகா அவர் பார்த்தா சரி திருமதி திரும்பி அவரும் கிளம்பினா. திருவல்லிக்கேணி பார்த்த சார்பு பெருமாவளத்துல இருந்து உத்தரவு வாங்கிட்டு அழகா ஜோரா கிளம்பினார். வெளியே போனார் காஞ்சிபுரம், ஆச்சரியமான ஒரு ஸ்தலம், வரதராசனுடைய ஸ்தலம். ஜோ சரியா சொன்னா காஞ்சியில ஜூனியர் பெருமாள் வரராஜன், இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸான பெருமாள் வரராஜன் ஜூனியர். காஞ்சிபுரத்துக்கு பெருமாள் வந்ததுக்கான காரணம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தர அப்படி பார்த்தோம்னா தீபப்பிரகாச பெருமாள், ஒவ்வொரு பெருமாளும் சீனியர். கடைசியில வந்தவர்தான் வரதராஜன். ஆனா லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்ன்ற மாதிரி இந்த காலத்துல சொன்னோம்னா லேட்டா தான் லேட்டஸ்டா வந்தார் அப்படின்ற மாதிரி வரதராஜன் அப்படி ஒரு மகாத்மியத்தை அடைஞ்சிருவார். அத்திகிரி அருளாளர் பேருளாளர் புண்ணிய கோடி விமானம்ன்றதுனால அதனால கடைக்குட்டிக்கு எப்பொழுதும் மரியாதை ஜாஸ்தி, செல்லம் ஜாஸ்தி. அதனால காஞ்சிபுரத்துடைய கடைக்குட்டி வரதராஜன் இளவயசு பெண்ணில், அதனால புன்னகை அழகு சிரிச்சுட்டே இருப்பார். அதனால எல்லாரையும் வசீகரிக்கக்கூடியவன் வரதான். நிறைய பேர் காஞ்சிபுரம் வரதராஜன் முதல்ல தெரியும், மற்ற பெருமாள்லாம் தெரியாது. தீபப்பிரகாசரியோ இல்ல விளக்கொழி எம்பெருமானோ யார் அப்படின்னு கேட்டுருவா. திருவேடுக்கையோ இல்ல யாருமே தெரியாது. அழகா அவர் எப்படி சுத்தின்னு வரார். திருவெக்கா பொய்கை ஆழ்வார் அவதார ஸ்தலம் ஆதிகேசவ பெருமாள் ஆதிசேது அப்படின்னு அதுக்கு பேர் உண்டு. வேகா சேது அப்படின்னு அது திவ்ய தேசத்துக்கு பேரு. சரஸ்வதி வந்து பிரம்மதேவனுடைய யஜ்ஞத்தை அழிக்கிறதுக்காக வேகவதி நதியா வேகமாக
பெருமாள் குருக்கள நடுவில் அணையா படுத்துட்டு, அதாவது வேகா சேதுன்னு பேரு, தமிழ்ல திருவெக்கா அப்படின்னு மருகி போயிடும். அந்த திருவெக்கா திவ்ய தேசத்துலதான் ஆச்சரியமா அற்புதமா பெய்கையாழ்வார் அவதாரம் பண்ணார். திருவெக்கா வந்த உடனேயே அந்த ஆதிகேசவரை பார்த்த உடனேயே ஜோரா மயங்கி போயிட்டார் திருமழிசை ஆழ்வார். உடனே அந்த இடத்துலயே உட்கார்ந்து ஜோரா தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். அப்பதான் கணிகண்ணனும் அவருக்கு கைங்கரியம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். இவர் அங்க ஒரு இடத்துல யோகத்துல உட்கார்ந்து இருக்கார். அப்ப அந்த திருவெக்கா திவ்யதேசத்துல இருந்த ஒரு வயசான ஸ்திரீ, அவள் அழகா பார்த்தா ரொம்ப வயசா எடுத்தவளுக்கு யாரும் சந்ததண்டங்கள்லாம் கிடையாது. சரி, போற காலத்துக்கு புண்ணியமா போடணும், நமக்கு நல்ல கதி கிடைக்கணும்ன்றதுக்காக ஆழ்வார் எந்த இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருந்தாரோ அந்த இடத்துல இருக்கக்கூடியதான சகல விதமான குப்பைகள் எல்லாம் அள்ளி பெருக்கி சாணி போட்டு தெளிச்சு அழகா தோழனா போட்டு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தான். கணிகண்ணன் அதை பார்த்தா, ஆனா திருச்சாவன் ஒன்னும் அதை கண்டுக்கல, திருமழிசை ஆழ்வார் அப்படின்னு சொல்லல. அவளுடைய புண்ணியத்துக்காக அவ பண்ணா இது என்ன பெருச பெருமைப்படுறதுக்கு விட்டுட்டா. நிஜமாவே இந்த காலகட்டத்துல அவளுக்கு அவ ஒரு நல்ல காரியம் பண்றா அப்படின்னா அது திருச்சா பருது. இந்த குழந்தைகள்லாம் எக்ஸாம் வந்துருக்குன்னா டிவி எல்லாம் பார்க்காம படிக்கும். உடனே குழந்தை ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்றதுங்க, எனக்கு நடத்தப்படல. நான் கேட்டேன் இன்னைக்கு கூட வாழ்க்கைக்கு அவ படிக்கிறது என்ன பெரிய தியாகம் இருக்கு, என்ன பெரிய தியாகம் இருக்கு? அம்மா குழந்தைய ராத்திரி பழமா வளர்த்து வளர்த்து வளர்ப்பா அப்படின்னு ஏன் பெத்துட்டா பெத்துக்காம இருந்தா வளர்க்கவே வேண்டாம். ஏதாவது சாதாரண விஷயங்கள் தான் தியாகம் தியாகம் ஒரு கோவையை போட்டு மூடிந்து நம்ம படுத்துக்கிற பாடு. நம்ம ராத்திரி வயசானவா இருந்தோம் காப்பாற வேண்டியது தர்மம். அவளுக்கு ரொம்ப சாப்பிட முடியும், புரியல. இதெல்லாம் தியாகத்தை சேர்த்தியே கிடையாது. தியாகம் அப்படின்னா சின்ன குழந்தையா இருந்த ஆதிசங்கரர் இந்த லோகம் உதாரணமானதுக்காக அம்மாவையே விட்டுட்டு கிடக்கிறார், அது தியாகம். லோகம் உத்தாரணமாகும், லோகம் நல்ல கதி அடையணுன்றதுக்காக இளவயசு மனைவியையும் குழந்தையும் விட்டுட்டு சன்னியாசம் ஆனந்த சுவாமி ராகவேந்தர், அது தியாகம். அழகா 24 வயசுல லோகம் ஜீவர்கள்னா பகவன் நாமத்தை அனுபவிக்கணும்ன்றதுக்காக அம்மாவையும் மனைவியும் விட்டுட்டு ராத்திரி ஓடி வந்தார் ஸ்ரீகிருஷ்ண சைத்திரி மகாபிரபு, அது தியாகம். 32 வயசுல சன்னியாசம் வாங்கிட்டு திருக்கோசூர் கோபுரத்து மேல ஏறி நின்று தான் ஒருவன் நலனும் போனாலும் பரவாயில்ல, சகல கோடி ஜீவராசுகள் சத்கதி அடைய நம்பறதுக்காக ஆச்சாரியின் வாத்தியை மீறி ஓங்க மோன ஆராயணான் சகல கோடி ஜீவராசுகள் உபதேசம் பண்ணா சுவாமி ராமானு, அது தியாகம். இதனால்தான் தியாகத்தை செய்தி நம்ம கொண்டதுக்கு தியாகம்லாம் பேர் வச்சுக்கோங்க, தப்பு. தியாகம்ன்ற வார்த்தை நம்ம கோசுல அடிச்சிடும், தியாகம்ன்ற வார்த்தைக்கு அவமரியாதை நடக்கிறது. நம்ம தான் பண்றதுக்கு தியாகம்னு சொன்னோம்னா ஏகாசி வரம் இருந்தாலும் தியாகம் சொல்லுது, ஏகாசி வரம் இருக்க பாவம் தியாகம். நிறைய விஷயம் இன்னைக்கு கோவில கைங்க பண்ண தியாகம், கோவில பண்றேன் கோவிலுக்காக உழைக்கட்டும் வளர்க்க அவளுக்கு பொம்மாவுக்கு நடந்ததுன்னு பெரிய தியாகம் இருக்கு. எது தியாகம்? பூமாவே அவ்வளவுதான் தாங்கிட்டு, அது பெரிய தியாகம். இவ்வளவு அட்டகாசம் பண்ணி அவளை தாங்கிட்டு இருக்காது, ரொம்ப பெரிய தியாகம். உலகத்தில் மிகப்பெரிய தியாகம் கருதி பெருமாள் மட்டும்தான், எல்லாத்தையும் தியாகம் பண்ணி கடைசியில் அவர் எல்லாத்தையும் நம்ம கொடுத்தா அவனோட கண்ணு இருக்கான், நான் இவ்வளவு பண்ணேன் நீ என்ன பண்ணி கேட்கணுமே, அதையும் கேள்வி முடிச்சுட்டு அனுக்கிரகம் பண்றாரு. அதுதான் நிஜமாவே தியாகம். சாதாரா போற்றுவார் போற்றலும் சூற்றுவார் தூசலும் கண் வைக்கணும், அதனால உண்மைதான் எல்லாம் அவனுக்கு தான் போயிட்டு எல்லாத்தையும் அவன் பண்ணிட்டு நம்ம பண்ணதாக நமக்கு ஒரு மலைப்பை கொடுக்கலாம் பாருங்க, லோகத்தை நமக்கு ஒரு பெருமையை கொடுக்கலாம் பாருங்க, இது பெரிய தியாகம். ஆச்சரியம் அழகா திருமலை ஆழ்வார்கிட்ட சொல்லல. ஒரு நாள் பார்த்தா இந்த ஜோரா திருமலை ஆழ்வார் கண்ணை திறந்து பார்த்தா, பார்க்கும்பொழுது ஒரு கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா சந்தோஷப்பட்டா, சரி சொத்தையோட பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ரொம்ப சொத்தையோட பண்ணிட்டு இருக்கான், இந்த சொந்தைக்கும் உனக்கு ஒரு மரியாதை பண்ணணும், உனக்கு என்ன வரும் கேள், எது கேட்டாலும் அனுகிரகிக்கோம் அப்படின்னு. உடனே மோசமும் வேணும் கேட்க தோணும், அந்த மனுஷனோட புத்தி வரும், எது வேணும்னு அவனுக்கு கடவுள் டென்ஷன் ஆயிடும். சாதாரணமா கடவுள் முன்னாடி எது வேணும் அப்படின்னு கேட்டா குழம்பிதான் இருக்கும், ஒரு வருஷம் இருக்கும் சொல்லிட்டு அது ஒரு 100 வருஷம் போயிடும். தீர்மானம் பண்ணி சொல்றதுக்குள்ள ஆயுசு முடிஞ்சு போயிடும், எனக்கு எது நல்லா பண்ணுன்னு சொல்ல மாட்டேன் டக்குன்னு. அது சொல்றதுக்கு இன்னி வரைக்கும் நம்ம யாருக்கும் டெய்லி வரமாட்டேன், 1000 உபன்யாசம் கேட்டுட்டோம், 1000 கூட பகவத்கு சுவாமி வாங்கியா சிந்தையம் தோமாம் ஏ ஜனாபதி உபாதி தேசாமித்யாதிக்கான யோகக்ஷேமம் வாங்கியாமு கேட்டுட்டோம். கோவிலுக்கு போனா கூட எனக்கு எது நல்லா பண்ணு அப்படின்னு சொல்ல வரமாட்டேங்குது, இன்னும் வார்த்தை மனசு வரமாட்டேங்குது, நாயே வரமாட்டேங்குது.
கோவிலுக்கு டென்ஷனா போவா, தரிசனம் கிடைக்கணுமே தரிசனம் கிடைக்கணுமே தரிசனம் கிடைக்கணும். கோவிலுக்கு போகிறதே எல்லா டென்ஷனும் போகும், அதுக்கே ஒரு டென்ஷன்ல போகணும். அது அது ஆச்சரியமா இருக்கும், கோவில் ஒரே டென்ஷனா போயிடுச்சு, கோவில் போகும்போது டென்ஷனா போயிடுச்சு, வரும்போது அதோட டென்ஷனா இருக்கும். அப்படி கோவில் அது வீட்டிலேயே உட்காந்து டென்ஷன் ஆகிக்கணும், வீட்டிலே கிளாஸ் ஆகணும், வீட்டிலே இருக்கு பரவாயில்ல, கோவிலுக்கே போகலாம். பகவான் அனுபவிக்கிறதுக்காகத்தான் கோவிலுக்கு போகணும், எதுக்காகவும் கிடையாது. அவ்வளோ கேட்டவுடனே அந்த ஸ்ரீ பார்த்தா உடம்புல எவ்வளவு இருந்தா அப்படி காலத்தை ஓட்டிட்டு வயசாயிருந்தாலும் உடம்பு முடியல, யாரும் மதிக்க மாட்டேங்கிறான். அவள் பார்த்தா எவ்வளவு இருந்தா உலகத்தை ஜெயிச்சுள்ளா அப்படின்னு ஆசைப்பட்டு அடியாளுக்கு நல்ல எவ்வளவு நல்லா அது போதும். அப்ப நான் வாழ்ந்துட்டு போயிடுவேன், அது எவ்வளவு பெரிய கஷ்டமா அவளுக்கு தெரியல, எவ்வளவு கிடைச்சிருந்தா நான் பாட்டுக்க நிறைய பார்த்துட்டேன் அப்படின்னு அவளுக்கா முடிஞ்சிருக்கான். உடனே நான் எவ்வளவு கொடுக்கணும் ஆளுநர் திருச்சிருந்தேன், சரி பார்த்தா ஆஸ்து அப்படியே ஆகட்டும், உடனே எவ்வளவு முடிஞ்சிருக்கு எம்பளம் வந்ததுக்கப்புறம் கை நிறைய விடும், அதான் பிரச்சனை. நீதான் அந்த கடைசி இருக்கும் அதோட விடும். இந்த கோவிலுக்குலாம் சுற்றுவாங்க 48 நாள் சுற்றினா நினைச்ச காரியம் சரித்தமாகும். அவளைதான் 48 சந்தையோட சுற்றுவான், காரியம் நடந்தது அவ்வளவுதான். நடந்ததுக்கு அவர் 96 சுத்தப்படாதான் சுத்த மாட்டார், சாரி நடக்கிறது 40 சுத்தின கூட்டம், முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் கூட சுற்றாரு. 40 சுத்தினேன் கோவிலுக்கு போனேன், காரியம் நடந்தது, அவள திருவிழா வந்து கல்யாணம் பேருக்கு மாலை போட்டு 3 சுத்தினோ கல்யாணம் ஆகணும். திருப்பி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சுற்று அதுக்கப்புறம் வரவே வாட்டா கோவில், அப்புறம் அவன் 10 பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, அங்க போனே கல்யாணம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப குழந்தை கிடைக்கணும், உடனே திரும்பி வருமா, நீதான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன், உடனே குழந்தை கூட அங்கே போவோம், அப்படிதான் போவான். இப்ப பெருமாள் நாட்டு பண்ற பாடு ரொம்ப பாவம், பெருமாள் தான் பெருமாள் என் சமயத்தில் பெருமாள் பார்த்தாலும் பாவமா இருக்கும், புனிஷால பார்த்தா பெரிய கூட பாவமா தோன்றதே கிடையாது. வேதாந்தம்னு சொல்லிட்டு பெருமாளை படுத்துற பாடு, தத்துவம்னு சொல்லி பெருமாளை படுத்துற பாடு, பக்தின்னு சொல்லி பெருமாளை படுத்துற பாடு, பூஜ பண்றேன்னு பெருமாளை படுத்துற பாடு, சித்திரவ சொன்னதா சரி உபச்சாரம்னு சொல்லி நான் பண்ற அவச்சாரத்தை எல்லாம் பொறுத்து போடாக்கணும், உபச்சாரமே பண்ண ஒவ்வொரு நாளும் உனக்கு அவச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன், அதை பொறுத்து போடாங்க என்ன பண்ண முடியும், வேற வந்து நாட்டின் வேற வழி இல்லை அப்படின்ட்டான். ஆச்சரியம் எவ்வளவு வந்துடுதோ அவர்தான் கைங்கிறத விட்டா திருமண சாரை பத்தி கவலைப்படல, அவன் அழகா அப்படி தெரிஞ்சிருவா போயிட்டு இருந்தா எல்லாரும் யாரும் தழுவி யாரும் தழுவி சோழ அதற்கான சோழ அதற்கான அவ்வளவு ஆழ்வாரையும் மறந்தாச்சு, நன்றி இருந்தது அவன் மறந்தாச்சு. அதுக்குள்ள அந்த ராஜ்யத்தை ஆளக்கூடிய ராஜன் பார்த்தா ஆக அழகியா இருப்பாள், யாரு என்ன விசாரிச்சா விஷயத்தை சொல்லல, இந்த மாதிரி எனக்கு தாய் தகப்பனுக்கு நானா வளர்ந்தேன் அப்படின்னு சொன்னோன்னா என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கேட்டா சரின்னு ராஜவாழ்வு கிடைச்சா, அது கிழவிக்கு ராஜராணி வாழ்வு கிடைச்ச சும்மா இருப்பாள், அவளுக்கு மட்டும்தான் தெரியும் கிழவியில், அவள் அவள் கிழவி 3 பேர் தெரியும், 4 பேர் தெரியும், ஒன்னு அவளு இன்னொன்னு பெருமாள், 3வது திருமதியாக 4வது கணிகண்ண, இவ்வளவு மற்ற 3 பேர் சொல்ல போறது கிடையாது. அதான் இவ்வளவு சொல்லாம போட்டுருக்கா, நாங்க ரொம்ப வேண்டாம் ராஜா பார்த்தான் கல்யாணம் வேண்டாம் சௌகரியமா வாழ்ந்துட்டு இருக்கா, வருஷங்கள் பயின்று இருக்கு, திருமணத்தை அங்கேயே உட்கார்ந்து தியானத்தை ஈடுபட்டு இருக்கா. நான் சமயத்துல எல்லாம் ஆச்சரியமா விதவிதமான காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. ஆளுநர் யோகத்தை இருக்கும்பொழுது கொங்கண சித்தன் அப்படின்னு ஒரு சித்த புருஷன் அழகா ஜோரா அவங்க இப்படி வரான், ஆகாச மார்க்கமா பயந்து இருக்கான், இவர் தாண்டி போக முடியல உடனே கீழே வந்துட்டான், இவருக்கு ரசவாத குளிகையை கொடுத்தான், ரசவாத குளிகைன்னா அது எதெல்லாம் சொல்றோமோ அதெல்லாம் பொண்ணாயிடும், பரிசவேதிக்கல் மாதிரி பரிசவேதிக்கல்னு சொன்ன மாதிரி அதெல்லாம் இன்னைக்கு தேடிக்காலாம் நிறைய பேர் உண்டு, அந்த மாதிரி மூலிகை எல்லாம் உண்டு ஆராய்ச்சி பண்றது கூட நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு என்கிட்டே ஒருத்தர் வந்தார் சித்த வைத்து தானே அதுக்கு தான் தேடிட்டு இருக்கேன் அனைவரும் நம்ம நாசம் நம்மள மாட்டிக்காதீங்க இதை சித்த வைத்து பண்றதுன்னு நினைச்சுக்கோங்க, இதுவரை எனக்கு வேற பங்குங்க அப்பா எனக்கு ஒரு பங்குமே வேண்டாம் நீதே விஷயம் இல்லை இந்த வேலையை நீங்க விட்டல எனக்கு அதுவே பெரிய பங்கு நம்மளை கொண்டு நம்மளை மாட்டே விட்டுறா அப்படிங்களா முசுரோட உங்களுக்கு ஒரு பொண்ணு போகிறதா ஜாகிரதை அப்படின்னு சொல்லிடுச்சு உண்மையாது. அந்த மாதிரி மூலிகைகள்லாம் இன்றைக்கும் உண்டு, அது நமக்கு அவசியம் வச்சுக்கோம் சொல்கிறேன், அதை தேர்ந்து பைத்திய மாதிரி விளையாடுற இன்னைக்கு மலைகள் உண்டு, சதுரகிரி மலைகள்லாம் உண்டு, அங்கெல்லாம் நிறைய அந்த மாதிரி மூலிகைகள் உண்டுன்னு பைத்தியம் மாதிரி சோறு தண்ணி இல்லாமல் அது ஒரு மூலிகை கடை சொல்லுதுன்னா நான் வந்து கோடீஸ்வரன் ஆயிடுவேன்னு 15 வருஷமா அலையிறதான் உண்டு. ஆனா யாருக்கு ஆசை இருக்கோ அவளுக்கு கிடைக்காது, அது தெரியாது யாருக்கு ஆசை இருக்கோ அவளுக்கு அந்த மூலிகை கண்ட படவே படம், லோக க்ஷேமார்த்தமா பண்றவர்களுக்கு மட்டும்தான் மூலிகைகள்லாம் தன்னை காத்து கொடுக்கும். இங்க வரைக்கும் சஞ்சீவனி மூலிகை இன்னைக்கும் உண்டு, ஆஞ்சநேயர் கொண்ட சஞ்சீவனி மூலிகை இன்னைக்கும் உண்டு, லோகத்துக்காக பண்றவா சித்த குருஷாளுக்கு மட்டும்தான் தெரியும் மொழிய பைசா காசுபடுறதுனால ஒரு நாள் அந்த மூலிகை இன்னையுமே கிடைச்சதே கிடையாது. இன்னைக்கு திரும்ப நம்மள நிறைய மூலிகைகள் எல்லாருக்கும் தெரியவே தெரியல, நிறைய மூலிகளை வளர்ச்சி காட்டு துண்டு பிடிக்கி போட்டு போயிடுவான், அந்த மூலிகையே அந்த மந்திரம் சொன்னா இன்னைக்கும் ஒரு உபயோகமாகும் தெரியல. அது எப்பொழுதுமே துஷ்டர்கள் செய்த நல்ல விஷயங்கள் கிடைக்காது, துள்ளி கூட கிடைக்கவே கிடைக்காது, நீ எவ்வளவோ பணத்தை சினிமெல்லாம் பண்றாங்க, கோவில் கணக்கெல்லாம் வீட்டுல கொண்டு வச்சு பண்றான், அவன் தெய்வ சாணியத்தை கொண்டு வச்சு முடியுமான முடியாது. நான் எப்ப கொண்டு வச்சு அப்போதே சாணியில் அதில் வெண்டு போயிடும் தனியா. நிறைய விஷயங்கள்லாம் பகவத் கிருப்பா இருந்தாதான், பகவான் பக்தி இருந்தாதான். இந்த பொங்கலை சித்தன் ஒரு ரசவாத குளிகையை கொடுத்தான். நீங்க பாவ சண்டெல்லாம் உடுத்திருக்கு, எதுக்கு அவ்வளவு சவப்படணும், சிந்தாவை வச்சுக்கோங்க, இது பத்தலாம் பேர மாசம் சங்க மாசம் அப்படின்னு. உடனே திருமேசாவடி தாத்தாடி சொரிஞ்சாடி சொரிஞ்சா காதல அழிச்சு வந்து கையில அழிச்சுட்டு வந்து போகுது சொன்னது அப்படின்னு. இப்ப சொன்னே இப்ப ரசவாத குளிகை அது போட்டா தங்க மாதிரி அங்க போடுச்சு அப்படின்னு. உடனே அவன் பார்த்தா அதை எடுத்து அறுவருப்பா வாங்கிட்டு போட்டான். அவன் எதிர இடத்துல போட்டானோ உடனே இடத்துல சங்கமாச்சு. சில இடங்கள் ஒரு மலையில போட்டான் அப்படின்னு காண கிடைச்ச. உடனே அவன் பார்த்தா இது உடம்பு ஒரு கழுத்தை திருட்டி கீழே போட்டாலே தங்கம் நடக்கணும். அப்ப இவர் தெரிஞ்சேதான் பிச்சைக்காரன் அலையிற, தெரியாம பிச்சைக்காரன் அல்ல, தெரிஞ்சே பிச்சைக்காரன் அலையிற. அதனால சொல்லி அழகா கும்பிட்டு தான் வந்த வழியே போனான். அதே மாதிரி ஒரு நாள் ஒரு யோகத்தை இருக்கும் பொழுது ஆகாச மார்க்கமாக சுத்திகாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோகி புலி மேல உட்காந்துன்னு அவன் போனான். இந்த புலி இவர் எங்க உட்காந்துருக்கா அந்த அவரை தாண்டி மேல ஆகாச மார்க்கல போக மாட்டேங்கிறான். அந்த பலம் உண்டு. இதெல்லாம் பொய் கிடையாது, சத்தியம். 2005-2006 ஜூனியர் வேடம்ல ஒரு சம்பவம் வந்தது, ஆனா நீங்க யாரும் தெரியாது, இன்டர்நெட்ல பார்த்தா எனக்கு இருந்துருந்துச்சு. 2005-2006 நாசா ஒரு சாட்டிலைட் அனுப்பியிருக்கா. இந்த சாட்டிலைட் பூமியுடைய வட்டப்பாடல சுத்தி இருக்கும் பொழுது ஒரு இடத்துல ஒரு 3 செகண்ட் அந்த சாட்டிலைட் எல்லா லிங்கும் கட் ஆயிடுச்சு. ஒரு 3 செகண்ட் கழிச்சு, 3 செகண்ட் திருப்பி எல்லாம் கரெக்டா இருக்கு, ஒரு பார்த்து கெட்டு போகல. அவர்களுக்கு 3 செகண்ட் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க முடியும். ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சரி எந்த இடத்துல இது ஏன் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணாங்க. ஆச்சரியமா பர்முடா ட்ரையாங்கல்லாம் சொல்லுவாரு, அந்த மாதிரி அந்த இடத்துல போனா கப்பலும் பிளைட்டும் இருக்கு காணும் கண்டுபிடிக்க முடியும். அதனால என்ன ஆராய்ச்சி, எந்த இடத்துல எந்த ஆங்கிள் வரும்போது எந்த நேர்கோட்ட வரும்போது கவனித்து பார்த்தா ஒரு இடத்துல வரும்போது நிறைய கருணீல கதிர்கள் அதெல்லாம் அப்படியே கூட்டமா அப்படி பூமியை நோக்கி, எங்கடா அது பூமியில எந்த இடத்துக்கு இப்படி போகிறது அந்த இடத்துல பார்க்கலாம் பார்த்தா தூக்கி வாரி போடுறது. ஆச்சரியமா திருநள்ளாறு சனீஸ்வரஸ்தலம் சனிகிரகத்திலேருந்து சனிகிரகத்திலேருந்து திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு நேர அந்த கதைகள் பார்த்துட்டு இருக்கான். அது எந்த இடத்துல பாயறதோ அந்த இடத்துல நம்ம பெரியவா சனீஸ்வர பகவானோட கோவில் வச்சிருக்கானா என்ன சயின்ஸ் தெரிஞ்சிருக்கு. உடனே அவளுக்கு தூக்கி வாரி போடுறது அங்கே கிளீனா வரலன்னு சொல்லிட்டு அவள் நாசாவே நிறைய பேர் வந்தாரு. நம்ம ஊர் மீடியா இருக்க அத்தனை பேரையும் கொண்டு அப்படியே குழி தோண்டி புதைச்சு பாம்பு பயங்கரமான மோசமான கலியுக ராசத நான் பார்த்த வரைக்கும் நிஜமாவே பாரதம் இருக்கக்கூடிய மீடியாக்காரர் தான். இன்னைக்கு கூட அப்துல் கலாமோட லெட்டர் படிச்சுட்டு அப்துல் கலாம் எழுதினவர்கிட்ட ஒவ்வொரு இந்தியனுக்கும் நம்ம இந்தியாவில் மட்டும்தான் மீடியாவில் ஒவ்வொரு நாளும் மோசமான செய்திகள் மட்டுமே வெளியிடப்படுகின்றது. அப்துல் கலாம் எழுதியிருக்க விஷயம் இன்னைக்கு நான் கேள்விப்பட்டேன், நான் படித்தேன். வருத்தமா எழுதியிருந்தார், எங்கேயுமே இவ்வளவு தூரம் ஒரு கெட்ட விஷயங்களாவே கொண்டு வந்து நிற்கல, இந்தியாவில் மட்டும்தான் நல்ல உலகம் எல்லாருமே வேணா இந்தியாவில் மட்டும் கெட்ட விஷயங்கள் அபாயங்கள் பயங்கரங்கள் மோசமான விஷயங்கள் மட்டுமே பிரம்மாண்டமா சொல்றார்கள் அப்படின்றது டாக்டர் அப்துல் கலாம் எழுதியிருக்க ஒரு கடிதாச்சு. இன்னைக்கு என்று நான் திட்டப்படுத்தவர் ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடி ஆராய்ச்சி பண்ணிப்பாருக்கு கைகூப்பி தொழுதுட்டு இந்தி வரைக்கும் எந்தெந்த சாட்டலைட் எல்லாம் சுத்தின் இருக்கோ அதெல்லாம் அந்த இடத்துல கிராஸ் பண்ணும்போது 3 செகண்டுக்கு ஒரு டேட்டா ஒண்ணுமே டெலிவர் பண்றது எல்லா சாட்டலைட்டுமே வான்வெளியில சுத்தக்கூடிய எத்தனை இந்தியாவுக்கு எல்லா சேட்டலைட் எத்தனை நாடு அனுப்பிச்சிருக்கோ எல்லா சேட்டலைட்லும் அந்த இடத்த கிராஸ் பண்ணும்பொழுது 3 செகண்டுக்கு நிச்சயமாக ஒரு தகவல்களும் பெறப்படுவது இல்லைன்றது விஞ்ஞான பூர்வமான உண்மை இன்னி வரைக்கும் நடந்தது. அதனால நம்ம பெரியவர்கள் சொல்றது எல்லாமே சத்தியம். எதுக்கு சொன்னா ஆகாச மார்க்கம் இதா சொல்ற சயின்ஸ் முன்னேறியாச்சு கடவுள் மாதிரி அது உலக பூமியை சுத்தின்னு இருக்குன்ற கடவுள் அதை தாண்டி சுத்தின்னு இருக்க இவன் பூமியை சுத்தத்துக்கு ஒரு சாட்டலைட்டுக்கு இவ்வளவு வருஷம் ஆயிருக்கு சயின்ஸுக்கு பூமியை மட்டும்தான் சுத்தின் இருக்கு. சூரியனை சுத்த விடுறேன் எவனா அனுப்ப வேண்டியதானே சூரியனை சுத்த விடுறேன் அப்படின்னு அதெல்லாம் பண்ணவே மாட்டான். இப்போ உங்க பூமியோட இல்லை அந்த பூமிக்குள்ளதான் சுத்தின் இருக்கும். ஆச்சரியம் அந்த மாதிரி இந்த சுத்திஹாரம் ஆகாச மார்க்கமா சொல்லிட்டு இருக்கான் ஆதிசங்கர். ஆகாச மார்க்கமா போகும் பொழுதுதான்
குருவாயூர் பிரதாசம் போகும்பொழுதுதான் அவரால் போக முடியல, பிடிச்சி இழுத்து தொப்புளுக்கவே விழுந்தார் குருவாயூர். இன்னைக்கும் குருவாயூர் பிரதட்சணம் பண்ணும்போது அழகா அவர் இடத்த ஓத இருக்கும், இந்த இடத்த ஆதிசங்கரக்கே வந்து விழுந்தார் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் குருவாயூரப்பனை கொண்டாடி சோத்திரம் பண்ணி குருவாயூர் பலம் புரிஞ்சுட்டு போனார், மேல போனார் அப்படின்னு ஆதிசங்கர பகவத்பாதர் சரித்திரத்தை வந்து குருவாயூருடைய தலபுராணத்திலையும் அந்த அவருடைய மகாத்மியத்தையும் இன்னைக்கு காண கிடைக்கும். ஆகவே துப்புன வச்சு விழுந்துடுவார் ஆதிசங்கர பகவத் பாதர் அப்படின்றது சத்தியமா உண்டு. இன்னைக்கு குருவாயூர் குருவாயூர் கட்டாயம் சின்ன சதவீதம் இந்த வழியாக ஆதிங்க விழுந்தார் அப்படின்னு ஆகாசம் அந்த மாதிரி சுத்திகாரம் அப்படின்னு ஆகாசம் மார்க்கமா வந்தவனுக்கு இவரை உட்கார்ந்து இவரை தாண்டி புலி போக மாட்டேங்கிற உடனே அவருக்கு இறங்கினா அவர் பார்த்த பாவமா ஐயோ கந்தல் உடுத்திருந்துட்டார். நல்ல யோகி, ஆனா அவருக்கு வாழ தெரியல, உலகத்தை வாழ தெரியல அப்படின்னா தனக்கு இருக்க சக்தியை உபயோகப்படுத்தி தெரியலன்னா அவளுக்கு வாழ தெரியும் ஒரு பாவம் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. நம்ம ஊர் நாட்டில் யோகிகள் எல்லாம் உண்டு, வெளிநாடுகள்லாம் வரல ஹோகோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். ஹோகோ அப்படின்னா உதவாக்கணும் அர்த்தம், உதவாக்கிற ஒன்றுக்கு பிரயோஜனம் இருக்கா, அவன் உட்கார்ந்து இருக்கிற பிரயோஜனமா இல்லையா அப்படின்னு பகவானுக்கு தான் ஆச்சரியமா அங்கே அவன்தான் பாவப்படுறான்னு சொல்லி ஒரு அழகா அவர் பட்டாரு அப்படி அப்படி புரிஞ்சுதான். உடனே அவர் சிரிச்சா இன்னும் நீ பாச ஆரம்பன உடனே தன் மேல இருக்க கந்தலாடு எழுதிந்தா அப்படின்னு அவன் கையில வாங்கி பாக்குறான். இவன் கொடுத்த பட்டாடை கூட உற்பத்தியா இருக்கு, தூக்கி வாரி போட்டது உடனே அப்ப கூட அவன் அசங்கல. உடனே பார்த்தா ஆச்சரியமா அப்படின்னு பண்ணி நவரத்ன மாலை எடுத்தான். உடனே சிரிச்சுட்டு தன் கழுத்திற்கு ஒரு தொடர்ச்சி மாலை எடுத்திருந்தா அப்படின்னு இருக்கார். உடனே அதை வாங்கி பார்த்தா அது பூமியே இல்லாத நவரத்னங்கள், அது என்ன நம்மளால சொல்லவே முடியல. கடைசியில பார்த்தா இவரிடத்துல அந்த ஒண்ணு செல்லுபடியாகாது, இவர் வேணுட்டே தான் கந்தலாடி உறுத்திட்டு இருக்க, வேணுட்டே தான் பிச்சைக்காரனா இருக்க அப்படின்னு சொல்லி அழகா சாஸ்டாங்கமா நமக்காக முடிந்து அந்த பக்கம் போகணும் அனுமதி தாண்டும் அப்படின்னு சரி போ அப்படின்னு அதுக்கப்புறம் அவன் தாண்டி இப்படி போனோம் அப்படின்னு சுப்திஹார் சுப்திஹார ஜிதசித்த ஹாரினின்னு தியான ஸ்லோகம். ஆச்சரியமா அப்படி அவனெல்லாம் ஜெயிச்சா இப்படி எல்லாம் விஷயங்கள் நடந்துருக்கு. இந்த ராணி இப்படி வாழ்ந்துட்டு இருக்கா, ராஜா வாழ்ந்துட்டு இருக்கான், ராஜாவுக்கு வயசாகும் ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. எல்லாருக்கும் வயசான ரொம்ப வருத்தம் அது எல்லாருக்குமே உண்டு. ராஜா பெரியவாளுக்கும் மகாத்மாவுக்கும் கூட வயசாகிறது சரி சரித்திட்டு போகிறதுக்கான சமயம் உங்களுக்கு சந்தோஷப்படுவேன். அழகா ராஜா பார்த்தா ராணியுடைய இளமை குறையவே இல்லை, கேட்ட இளமையின் ரகசியம் என்ன அப்படின்னா பயம் வந்துருக்கு ராணிக்கு. அப்புறம் இந்த ஒரு ஆழ்வார் இருக்கா அவருடைய கிருபை தான் எனக்கு, அவர் ஆசீர்வாதம் பண்ணார் நித்திய எவ்வளம்னார் அதுதான் ஆச்சரியம், அதுதான் இளமை ரகசியம். நீங்களும் அந்த ஆழ்வாருக்கு ஆசீர்வாதம் வாங்கிடணும், நான் போய் ஒரு யோகியை தான் பார்க்கறதா அப்படின்னா. உடனே ராணி சொன்னா அவளுக்கு உள்ள மனசுல ஆசை இவனே நம்ம காரியம் நம்ம தான் போய் பார்க்கணும் அப்படின்னு. ஆனாலும் சொன்ன பிரச்சனை இருந்ததுனால இல்ல அவருடைய சிஷ்ய கணிகண்ணன் இப்படி பிக்ஷை எடுத்து அப்படின்னா வருவார், அவரை பிடிச்சதுன்னா நீங்க ஆழ்வாரை பிடிக்கலாம் அப்படின்னு உடனே. அப்பதான் பேசிட்டு இருக்கும்போது அதான் கணிகண்ணன் வந்துட்டான். உடனே கணிகண்ணன் போய் அழிச்சு வர சொன்னா உடனே மந்திரி பிரதான போய் சேவர்கள் போய் கணிகண்ணன் ஒரு பாடு தேவன் வந்துருந்தான் கணிகண்ணன் ரொம்ப அழகானது கணிகண்ணன். ஆச்சரியமா கணிகண்ணன் வந்து நின்னான், தேவன் என்னன்றதான் யோகி கணிகண்ணன் சாதாரண ஆகிட்டு. உடனே ராஜா அப்படி கீழே இறங்க பார்த்தாரு, எனக்கு உங்க ஆழ்வாரை பார்க்கணும், ராசாரனை பார்க்கணும், எப்ப அழிச்சுட்டு வர சொல்லு, எனக்கு நாளைக்கு நேரம் ஃப்ரீயா இருக்கும் அழிச்சுட்டு வரணும். உடனே அவன் சிரிச்சான், இதுக்கு எங்க ஆழ்வார் நம்மள வந்து பாக்கணும் இல்ல கணக்கு பாக்கணும், உங்களுக்கு வேணா நீங்க வந்து பாருங்க, அவரும் உங்களை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்ல ராஜா சிறக்குன்னு கோவம் இருக்கு. இப்பதான் பேசுறேன், சரி பரவாயில்லப்பா இல்லப்பா ராஜா நீங்க இந்த தேசத்துக்கு ராஜாவா இருக்கலாம், ஆனா பகவான் எல்லாத்துக்கும் ராஜா, அதனால எங்க ஆழ்வார் எங்கும் வரமாட்டார் அப்படின்னு உடனே உடனே மந்திரிகளுக்கும் கொஞ்சம் ராஜாவை கொண்டாடுங்க, ராஜா இவரே இவ்வளவு பேசுறாருன்னா இவருக்கு நல்ல பலம் இருக்கு, அதனால அவங்களை வாழ்த்தி எவ்வளவா இருக்க மாதிரி ஒரு பாட்டு பாட சொல்லுங்க. அந்த ஆசீர்வாதங்கள்லாம் வரகவியா இருக்க, வரகவின்னா வரம்பெற்ற கவி காளிதாசன் மாதிரி இவா பாடினா அப்படியே பலிதம் ஆகும், அதனால உங்களை பார்த்து ராஜா ஒரு கவி பாட சொல்லுங்க அப்படின்னு சொல்ல ராஜா சரி நம்மை பற்றி ஒரு கவி பாடி விட்டு நீ சொல்லலாம் அப்படின்னு. உடனே சிரிச்சாரு, நாற்பண்டு மாயிடம் பாட வந்த கவியல்லே என்ன ஆழ்வார்கள் பாசம், நான் வந்து என் நாகை வந்து மனுஷனால கொண்டாடுறதுக்கு நாகை வந்து நான் பெருமாளை கொண்டாடுவேன், அப்படியே மனிதர்களை கொண்டாடு என் ஆசாரில கொண்டாடு வேற யாரும் கொண்டாட மாட்டேன், நான் கொண்டு மானுடம் பாட வந்த கவியல்லேன் நான் அப்படின்னு சொல்ல ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருந்து என்ன உலக என் ஊர்ல இருந்துட்டு என் தேசத்துல இருந்துட்டு நீ என்ன பாடமாடேன்னு சொன்னா இது தெரியும், அப்படிப்பட்ட ஒரு பிரஜை என்னுடைய ராஜ்யத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, முதல்ல நீ காஞ்சிபுரத்துக்கு வெளியில போ அப்படின்னு. உடனே கணிகண்ணன் சிரிச்சான், கை ஊப்பிட்டான், அவன் பாடு வந்து என்னன்னா இன்னொரு
இடம் தேசம் இருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அழகா வந்துட்டான். நேரம் வந்தான் திருமழிசையாழ்வார் தியானத்துல இருந்தார். அழகா சேவிச்சான் கணிகண்ணன். திருமழிசையாழ்வார் கணிகண்ணனை பார்த்தார். என்ன கணிகண்ணா இங்கேயோ கிளம்புறாப்புல உத்தேசமோ அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ராஜா போகச்சிருக்கார். அதனால் அரியன் இனிமேல் காஞ்சிபுரத்தில் இருக்க முடியாது, அதனால் அரியன் கிளம்புறேன், தேவையை உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். உடனே கணிக திருமழிசையாழ்வார் பார்த்தார். கணிகண்ணை பார்த்து நீ போனதுக்கு அப்புறம் நான் உட்காந்து நடா பண்ணப்படும், இவர் பாடு தனியாக யோகத்தில் இருக்கார், அவன் பாடு தனியாக யோகத்தில் இருக்கான், ஆனால் சதாச்சாரியம், அதனால நீ போனதுக்கு அப்புறம் நான் இங்க இருந்து நடா பண்ண போறேன், சரிம்மா நானும் வரேன். கணிகண்ணன் கண்கள்ல ஆனந்த பாஷன் தேவதற்கு இங்க அழகா தியானம் பண்றது. தியானம் எங்கெல்லாம் பண்ணலாம்டா, சாதாரணமா நம்ம எல்லாம் சொல்றோம் வீடு அமைதியா இருந்தாதான் எனக்கு பக்தி பண்ண வருது. யார் பக்கத்து வீட்டுல நான் பூஜை பண்ண உட்காரும் போதுதான் பக்கத்து வீட்டுல டிவி போடுவாங்க எனக்கு. அப்ப பக்கத்து வீட்டுல டிவி போடுறத கவனிச்சுன்னா பூஜை பண்ண இருக்கும். உண்மை அதுதான், அவாத டிவி போடுறது குத்தம் இல்லை, கவனம் அங்க போகிறது குத்தம். சில பேருக்கு நான் படுத்தாப்ப நான் நாயே தொலைச்சு தொலைய முடியும். நான் படுக்கும்போது நாய் தொலைக்கலே நடத்திட்டே படுத்தோம், நாய் தானா தொலைக்கும். நிறைய பேர் எனக்கு தெரியும் உடனே கத்தியத்தின்னு ஓடுறாள் எனக்கு தெரியும். நாயை தொடச்சிட்டு அது ஒரு மூணு நாள் டெய்லி ஒரு நாளை போல நாயோட இங்கேயே படப்பா போச்சு. அடுத்த அடி சொல்லி குச்சி வாங்குறதுக்கா பாவம் 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 வாங்குறதுக்கா திருநாள் அதுமே தொடர்ந்து இருக்கா மூணு மணி நேரம் நாலஞ்சு நிறைய பேர் மாதிரிலாம் வந்து உலகத்துல மனசு உங்க மனசு எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் போய் பார்க்கும். ஏவுகணைலாம் சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அக்னி ஏவுகணை அழகா இலக்கை போய் தாக்குன்றாரு. உங்க மனசை மிஞ்சி எதுவுமே கிடையாது. ஒரு மனசுல முடிவு பண்ணி இந்த மாதிரி டிசைன் பண்ணி இந்த இடத்த போய் தாக்கணும் அப்படின்னா அது தாக்கும் அப்படின்னா கண்டுபிடிச்ச மனசு தானே. உங்க மனசை ஒருமுகப்படுத்தி ஒரு இடத்த இப்படி பண்ண அடையணும், தாக்கணும் அடையிறது. அர்ஜுனன் மாதிரி என்னடா தெரியுது உனக்கு, மரம் தெரிகிறதா இடம் தெரிகிறதா குறிப்பாக பறவை தெரியுதானே, பறவையுடைய கண்ணு மட்டும்தான் தெரியுது. இந்த லட்சியம் ஒரு முனைப்பா செயல்பட்டோம்னா திருப்பி அதேதான் விவேகானந்தர் சொன்ன வார்த்தை, யூ கேன் டூ எனி திங் அண்ட் எவ்ரி திங், எது வேணாலும் பண்ண முடியும், என்ன வேண்டுமானாலும் பண்ண முடியும். எல்லாருக்குள்ளையும் தெய்வ சக்தி குறையில்லாம இருக்கு. ஒருத்தரோட அதிகமா இருக்கிறது குறைவா, ஒருத்தர் தியானம் பண்ணி நாமஜபம் பண்ணி அந்த தெய்வீக சக்தியை வளர்த்துக்கிறார், அனுபவிக்கிறார், உபயோகம் இருக்கிறார். மற்றவா அதை கவனிக்காம கவனக்குறைவா இருக்கும். அவர்களா சொன்னா எங்க வேணா தியானம் பண்ணிக்கலாம், வாடா போலாம் அப்படின்னு. உடனே ஒரு நிமிஷம் இருடாங்க சுவாமி என்ன சொன்ன, நம்ம ரெண்டு போன பிறகு இந்த பெருமாளுக்கு என்ன வேலை, அவர் தனியா பாவம் கஷ்டப்படுவார், நம்ம இருக்க வேணாலும் அவருக்கா பொழுது போகிறது, நம்ம போயிட்டு அவருக்கு பொழுது போகாது, இது வா அப்படின்னு வேற போனா. அழகா பெருமாள் அவரை இப்படி பார்த்தா, வேற இறங்க அப்படி பார்த்தா. உடனே காமரக்கும் கட்சி மணிவண்ணன் சிரித்தார். என்ன அப்படின்னா அவர் அழகா காட்சி விட்டு என்ன அப்படின்னா ஆதிகேஸ்வர பெருமாள். அவருக்கு ஆதிகேஸ்வரன் பேர் ஆதி வந்ததுனால உடனே அழகா திருமேசா ஒண்ணும் இல்ல, கணிகண்ணன் போகின்றான், கணிகண்ணன் ஊரை விட்டு போறான், சொல்ல கணிகண்ணன் போகின்றான், நீ கிடக்க வேண்டாம், நீ கிடைக்கப்படாது. திருமாவை பார்த்தா கணிகண்ணன் போகிறது நான் ஏன் கிடைக்கப்படாது, ஊருக்கு பல பேர் வருவா போவான், ஒருத்தருக்காக நான் கிளம்ப முடியும், அநியாயமா இருக்கே அப்படின்னா உடனே அழகா சிரிச்சுட்டு துணிமுடிய சின்ன புலவனும் போகின்றான், நானும் போறேன்டா. பகவான் நீயே போகணும், கணிகண்ணன் போகின்ற நான் போறேன். கணிகண்ணன் போகின்றான். காமருக்கும் கட்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம். முதல்ல கணிகண்ணன் சொல்லிட்டு நீ கிடக்க வேண்டாம், என் சிஷ்யன் இல்லாத இடத்த உனக்கு என்ன வேலை, என்னுடைய சிஷ்யன் மாதிரி ஒரு பக்தன் உனக்கு கிடைக்காத ஒரு இடத்துல இருந்து என்ன வளர்ந்துறோம். ஒரு ஊர்ல பக்தர் ஜனங்களே இல்லை, அப்ப அந்த ஊர்ல கோவில் இருந்து என்ன பிரயோசனம், கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். அதே மாதிரி ஜனங்கள் இல்லாத ஊர்ல கோவிலை கட்டி என்ன சகாரம் பாராட்டு வந்து ஒரு கோவிலை என்ன யார் வந்து பூஜை பண்ண போறோம், பத்ரிகாசம் பெருமாளுக்கு அங்கேயே சில பேர் செட்டில் ஆனவங்க மட்டும்தான் இருக்கா, மற்றவங்க யாரும் ஆறு மாசம் யாரும் பூஜையை பண்ண வைக்கிறாங்க பத்ரிகாசம் பெருமாள். அவருக்கு சமயத்துல கணிகண்ணன் போறவர் உனக்குன்னு கிடையாது, கணிகண்ணன் கோவிலின் காமருக்கும் கட்சி மணிவண்ணா, காமருக்கும் கட்சி மணிவண்ணா, அழகான திருக்கட்சி மணிவண்ணா மணிவண்ணா, கணிகண்ணன் கோவிலின் காமருக்கும் கட்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டாம், நீ படுக்கப்படாது, நீங்க இருக்கப்படாது, நீ இருக்க நியாயம் இல்லை. துணி உடைய சென்னாப்புலவனும் போகின்ற துணி உடைய நான் போயிட்டே இருக்கேன், எனக்கு கவலையே கிடையாது, ஞாபகம் வச்சுக்கேன், எனக்கு எதுக்கும் பயமே கிடையாது. துணி உடைய சென்னாப்புலவனும் போகின்றேன், அதாவது சொல்றதெல்லாம் பரிதமாகும்படியான புலவன் அகம்பாவத்தை சொல்ல நீ கொடுத்த அனுகிரகம் தாப்பா சொல்றதா அப்படியே கருணாதின்னு சொல்ல, அந்த மாதிரி துணி உடைய சென்னாப்புலவனும் போகின்றேன். அதனால அப்படின்னு பெருமாள் நீயும் உங்கள் பையனாகப்பால் சுருட்டிக்கும். பெருமாள் பேசுமே வரல எடி பண்ணியிருக்கலாம். இவர் பேச தாமருக்கும் கட்சி மணிமன்னா கணிகண்ணன் போகின்றான். தாமருக்கும் கட்சி மணிமன்னா நீ கிடக்க வேண்டாம். துணிவுடைய சன்னா புலவனும் போகின்றேன். நீயும் உங்கள் பையனாகப்பால் சுருட்டிக்கொள் அப்படின்றான். உடனே பெருமாள் டக்குன்னு எழுந்தாராம். ஆயுஷ் முடி பாத்தார் ஆயிரம் கலையை சொல்லி ஆதி என்ன வருது வீட்டுக்காரே என்ன முடிவு பெருமாள் எழுந்துட்டாரு சென்றால் குறையா குறையா இருந்தார் பெருமாள். அதுக்கு அப்படி நிக்கிறான் ஆயுஷ் எழுந்தார் சென்றால் குறையாம் இருந்தால் சிங்காராம் நின்றால் மறுபடியாம் மீட்கடல் என்றும் புனையாம் முனி விளக்காம் பூம்பட்டாம் புல்கும் அணையாம் பெருமாள் எழுந்துட்டாரே அப்படின்னு வேறு ஆயுஷ் என்ப அப்படி சொல்லி வச்சிருந்தார் பெருமாள். நீயும் உன் தந்தையாக பாய் சுருட்டிகள் ஆயிரம் தலையோட சேர்த்து ஒரு சுருட்டு சுருட்டி ஆடி உடனே கணிகன் பார்த்தார் கண்கள் கண்ணீர் ஆழ்வார் பார்த்து என்ன எங்க போறது உனக்கு எங்க தோன்றது போனாவா உனக்கு எங்க தோன்றது அங்க போனாங்க அதுதான் ஆச்சரியம். சாதாரண குரு எல்லாம் சிஷ்ய அவங்க இஷ்டப்படி ஆடாத சொல்றது கேடு அப்படின்னு இங்க பேர் சொல்றாரு உனக்கு எங்க தோன்றது அங்க போ அங்க நான் வரேன் இல்ல அவர் அவர் வருவார் அவருக்கு என்ன வேலை அவர் வருவார் நீ போனா. உடனே கணிகண்ணன் முன்னாடி போக பின்னாடி திருமேலுக்கு ஆழ்வார் வர அவருக்கு பின்னாடியே பெருமாள் வர உடனே அங்க இருக்கிற பீரங்க ரோசரை சொல்லி பார்த்தேன் என்ன போற எல்லாரும் வந்து பெருமாள் கேட்டா காஞ்சி வரதராஜன் ஏன் ஆழ்வார் போட போலாம். உடனே மற்ற எல்லா தேவர்களும் ஓடி வந்த லட்சுமிவர்மன் ஏகாம்பரேஸ்வரன் அவங்க எல்லாரும் என்ன ஆச்சு ஒவ்வொருத்தராக பிரிமதேவ் ஒருத்தனுக்காக 30 கோடி தெய்வங்களும் பின்னாடி போகும்னா அதுதான் பக்தனுக்கு லட்சணம். அழகா அவன் சொல்லிட்டு இருக்கா எங்க போறவன் எங்க போனா போப்பா அவ்வளவுதான். நீ எந்த ஊர்ல சொல்லி அங்க போய் சேர்க்கல அவ்வளவுதான். காஷ்மீரமா சரி பத்திரிகாசம் எங்க வேணா போலான்றான் கிளம்பி முந்தையா காலம் ஆயிடுச்சு எல்லாரும் கிளம்பிட்டு ஒவ்வொருத்தரா கிளம்பி வரதுக்குள்ள வேலை மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கா மாடு காஞ்சிபுரத்தை கொஞ்சம் வண்டியில போய் போயிருக்கா ஓ இருக்கு நீ காஞ்சிபுரத்துலேருந்து போறது அழகா அப்படியே போனா இன்னைக்கும் காஞ்சிபுரம் தான் அந்த இடத்துக்கு போவார் ஊருக்கு இருக்கலாம். அழகா போறாரு அதுக்குள்ள சந்தியா காலம் ஆயிடுச்சு. ராஜா உப்பரி ஏறி அப்படி அழகா சந்தியா காலத்துல காஞ்சி மாநகர் வந்துருக்கு அழகா இருந்து அப்படின்னு பார்த்தா பயங்கரமா இருந்தது காஞ்சி மாநகர் சூன்யமா இருந்தது. ஒரு அதுக்கு ஒரு தேஜஸ் உண்டு அடுத்து ஒரு அழக உண்டு ஒரு நளினம் உண்டு எதுவுமே இல்லை எல்லாமே சூன்யமாயிருந்தும் அப்படியே பாழடைஞ்சு போய் பயங்கரமா ஒரு மயானம் போல காட்சி கொடுத்து ராஜா உடனே ராணிய கேட்டா மந்திரிகள் என்னாச்சு எனக்கு ஏதோ ஒரு மாதிரி பண்றது காஞ்சி மாநகரமே சூன்யமா தெரியாதுன்னா உடனே மந்திரிகள் ஆமாம் ராஜா சத்தியம் தான் சூன்யமாயிடு ஏ என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி கணிகண்ணன் நீங்க போக சொன்னது இல்லையா அப்படின்ற ராஜா நீங்க தானே சொன்ன நான் எங்க சொன்ன ராஜா அப்படின்னு மந்திரி பண்ண கணிகண்ணன் போக சொன்னால் அவன் போய் ஆழ்வாரத்தை பேசினா ஆழ்வாரத்தை பெருமாடத்தை பேசினா அவர் பாட்டு கிளம்பிட்டா எல்லாரும் கிளம்பியாச்சு எல்லா தீபங்களும் கிளம்பியாச்சு அதனால அப்புறம் எல்லா தெய்வங்களும் போனவர்கள் காஞ்சி நகரத்தை ஆளுநர் ஜனங்கள்லாம் கிளம்பிட்டாலும் நிறைய பேர் பார்த்தா எங்க பெருமாள் போனதும் நாயம் இருக்கணும் எங்க சிவபெருமான நாயம் இருக்கணும் அதான் கிளம்பி மூட்டை முடிச்சோடு ஊரே பயங்கரமா இருக்கு. அதாவது அயோத்தியாவிலிருந்து ராமன் போனதுக்கு அப்புறம் அயோத்தியா என்ன சிட்டி இருந்தோ அதுபோல ஒரு பயங்கரமான ஒரு சிட்டியில இருந்தது. உடனே ராஜன் கடை என்ன பண்றதுன்னா வெளியே இருந்த திருமணி ஆளுநர் காலத்தை விழுந்தா எல்லாம் சரியாகுன்னு விழுந்த வச்சு அழகா ஓடி வந்தார்கள் பட்ட மகிழ்ச்சி எல்லாரும் ஓடி வந்தா திருமழிஜி ஆழ்வார் காலில் வந்து விழுந்தார்கள். திருமழிஜி ஆழ்வார் கவனிக்கவே இல்லை. ராஜா மன்னிச்சுக்கோங்க மணி திரும்பி ஊருக்கு வரணும் எல்லாம் சொல்ற அப்பா அபச்சாரப்பட்ட ஒரு இடத்துல மன்னிப்பு கேட்கறது இடத்துல உண்டா ஆத்திர போது அதை குளத்துல வீடுவாளம் அது சிஷியனை விட்டு கொடுக்கலையா அந்த ஆச்சரியம். இப்பொழுதுமே சங்குருமார்கள்லாம் அவன் நேரடியா சிஷ்யாவை திட்டுவார்கள் பரிகாசம் பண்ணுவார் ஆனா இன்னும் ஒருத்தரை மறந்து பண்ணிட மாட்டான் அது ஆச்சரி. அம்மா தங்களை காந்திட்டு வாங்க அடுத்த வாரத்துக்குன்னா ஒத்துக்க மாட்டேன் அந்த வாத்சல்யம் அந்த மாதிரி குரு வாத்சல்யம் வந்துட்டார். நீ அவசாரப்பட்டது கணிகண்ட நடத்துல எங்காவது வந்து இருந்தா கணிகண்ட நெடுங்கிறான் அந்த ஓரிட வரைக்கையே கணிகண்ட நடந்து ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோமே அவன் ஆழ்வாருக்காக நின்ன பெருமாளுக்காக இல்லை தேவரின் சாயங்காலத்து நடந்து நடந்து வரவில்லை கலப்பா இருக்கு நீ உட்காந்துக்கலாமா நீ சொன்னா உட்காரலாம்டா உடனே ஓரிடம் இருக்கு எல்லாரும் ராஜ்யம் கணிதா நீ ஓரிக்கே நான் எடுத்து பேருக்கு தன் ஆழ்வாருக்காக கணிகன் நின்று அந்த இடத்துக்கு ராஜா வந்துதான்
திரும்பிய ராஜாவை கணிகனிடத்தை மன்னித்து வாழ்ந்தான். கணிகண்ணன் பார்த்தா ரொம்ப அவனுக்கு தர்ம சங்கடமா போயிடுச்சு. ஆழ்வார் என்ன கூர்ந்து வந்துட்டாரு, திரும்பி ஊருக்கு போறான், ஆழ்வார் கவ முடியாதுன்னு சொல்லிட்டு ஆழ்வாரை பார்த்து என்ன பண்ணான், உனக்கு என்னடா பண்றது, மனம் திரும்பிட்டா, அதனால திரும்பவும் காஞ்சிபுரம் போகலாம் அப்படின்னு அடிப்பாரு. அப்படியா நீ சரின்னு சொன்னா உனக்கு மனசுக்கு சந்தோஷமா போகலாமா, உடனே போகலாம் அப்படின்னு சொல்ல திரும்பியும் கணிகண்ணிகளா நீ ஓம்பினடா நான் நீவோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் கணிகண்ணன் போகின்றான். பின்னாடியே துணியுடைய சன்னாப்பிரமன் போகின்றான். பின்னாடி சொன்னவண்ணம் செய்த பெருமாள் போகின்றான். பின்னாடி எல்லா தெய்வங்களும் போக, அவ பின்னாடி சின்னங்கள் போக, கடைசியில ராஜாவா பின்னாடி எல்லாம் எல்லாரும் உள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் காஞ்சிபுரம் செட்டிலா வந்து எல்லாரும் அனுப்பிட்டு கடைசியில் உள்ள வரா. எல்லாரும் அவ இடத்துக்கு போயாச்சு. அப்பாடா ஒரு ராத்திரி கூட என்னெல்லாம் நடந்து போயிடுச்சு. அப்பாடா பொழுது விடுஞ்சு நடந்தா அவள் அதாவது சுப்பிரபாதம் எல்லாம் அப்படி ஆரம்பிக்கலாம். அடுத்த நாள் பொழுது பொழுது விடுஞ்சு விடுச்சு. நல்லா ராத்திரி எல்லாம் பேசி முடிச்சு கிளம்பி ஊருக்குள்ள வரதுக்கு இத்தனை பேர் வரணுமே, பொறுமையா எல்லாரும் நடந்து வரதுக்குள்ள பொழுது விடுஞ்சு விட்டு எல்லாரும் அந்த ஆழ்வார் பாரு ராஜா அப்படி தியானம் பண்ணி உட்காரலாம் பார்த்தா பக்கத்துலயே ஒரு தலைவர் இப்படி பார்த்தாரு. திருமதி நீ எந்த அலையிறா, நீங்க எல்லாரும் செட்டில் ஆயிட்டாரு, நீ சொல்லல இல்லையா, தேவரி சொல்லாம எப்படி கிடக்கிறது. உடனேயே ஆழ்வார் வந்தார், திரும்பி கோவிலுக்குள்ள வந்துட்டார். கணிகண்ணன் தோக்கோயின்றான். தாமருக்கும் கட்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும் உங்களுக்கு எது சொன்ன அப்படியே அந்த வார்த்தை மாத்திர பாருங்க தெரியாதான். கணிகண்ணன் தோக்கோயின்றான். தாமருக்கும் கட்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும், துணிவுடைய சென்னா புலவனும் தோக்கொழிந்தேன் அப்படின்னா. அப்ப கூட பெருமாள் படுக்கலையா, என்ன நீயும் இந்த பைனாகப்பா சுருட்டிக்கொள்னு சொன்ன, இப்படி விரித்துக்கொள்னு சொன்னதானே பெருமாள். அப்படின்னு ஒரு புதுவன் சிரிக்க ஆழ்வார் பார்த்தா என்ன ஆச்சு, ஏன் கடுக்கல, நீயும் இந்த பைனாகப்பா சுருட்டிக்கொள்னு சொன்னீரேன். ஓ அப்படியா, நீயும் இந்த பைனாகப்பா விரித்துக்கொள் அப்படின்னா. உடனே பெருமாள் குஷியை கரகம் வாய் விரிச்சா ஆழ்த்தினர் பிரபோ 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 அப்படின்னாரு. படுத்துட்டா திரும்ப ஆழ்த்தினர் பிரபோ கை மாறி கால் மாறி படுத்துருக்கு, புதுஷன் மாறி போயிடுச்சு. அப்படியா ரொம்ப சந்தோஷம், நான் போயிட்டு இருக்காரு ஆழ்வார் சொன்ன வண்ணம் நான் செஞ்சேன்னு தெரியணும் இல்லையா, அதனாலே அப்படின்னு அதனால சொன்ன வண்ணம் செய்த முகமாறு பெருமாளை சொன்ன வண்ணம் செய்ய வைத்த திருமதிக்கு ஆழ்வார் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் நிஜமாவே ரொம்ப பவர்ஃபுல் பெருமாள். அவர் சன்னலின் ஒரு வாசத்தில் எடுக்கிறாரு வாழ்க்கையில் எந்த பெருமாள் சன்னலின் வேணா என்னதாக வேணா சொல்லுவேன். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்வா சன்னில வந்து இன்னும் மறந்தும் அதாவது ஒரு வாசத்தில் விடமாட்ட அவர் சன்னதில் நின்றுதான் ரொம்ப இருமருது. சீக்கிரம் வைத்தியர் வீரர் அவனை பார்க்கணும் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். அடுத்த நாள் காலத்துல திருப்பதி போறவனை போட்டு யூகன்லாம் அடைச்சு ஆந்திராவுக்குள்ள நுழைய வச்சு ஊத்து போட்ட வழியா திரும்ப வச்சு எங்கெல்லாம் அமைச்சு வச்சு அவர் கோரிக்கை போற வழியும் மாற்றி சிறிய ஒரு வீரராக அவரை பார்க்க வச்ச உடனே எல்லாரும் கிட்ட சொன்னாங்க, சொன்னவனும் செய்யலாம் சந்தேகம் சொல்லிருந்தா அத்தனை பேர் கூட வந்து அத்தனை பேர் நான் வார்த்தை சொன்ன உடனே சில பேர் முடிவு பண்ணாங்க. நீங்கள் எதுவும் சொன்னவனும் செய்யற மாதிரி தான் சொல்லுவேன், அநியாயத்தை பண்ற அதனால இனிமேல் எதுவும் அவர்கள்தான் சொல்லுவேன்னு சிலர் முடிவு பண்ணிட்டேன். சத்தியம் ஆச்சரியமான ஒரு பெருமாள், சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் நிஜமாவே. அப்பா என்ன பாடுபடுத்திட்ட, இப்படி ஒரு பாடு படுத்தவே கூடாது. நிஜமாவே எதாவது சொல்றாங்க அவர்கள்தான் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் எதோக்தகார் யதா உத்தகார் சந்தவண்ணம் செய்த பெருமாள். கணிகண்ணன் போகின்றான் காமரத்தும் கட்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம், துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன், நீயும் உந்தன் பைநாதப்பால் சுருத்திக்கொள். கணிகண்ணன் தோற்கொழிந்தான். காமருக்கும் கட்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும், துணிவுடைய சென்னா புலவனும் தோற்கொழிந்தேன், நீயும் உந்தன் பைநாதப்பால் விரித்துக்கொள். இது ஆழ்வாருடைய பிரபந்தங்கள்ல வரக்கூடிய பாசகம். இது சன்னியாசம், நிறைய பேர் பாசத்து பிரபந்தங்கள் தேடுவா கிடைக்காது. ஆச்சரியம் இப்படி எல்லாம் அறிவை பண்ணிட்டு இருந்தார், ஆனந்தமா இருந்தார். திரும்பி ஆழ்வார் கொஞ்ச நாள் அந்த இடத்துல யோகத்தில் இருந்துட்டு அதன் பிறகு திரும்பி அழகா ஆச்சரியமா ஜோரா கஷேத்ராரண் போறார். அப்படி கஷேத்ராரண் போகிறார். போற வழியில் ஒரு கிராமத்து சின்ன போய் அபாரம் உட்கார்ந்தார். இவருக்கு பூனல்லாம் கிடையாது, ரிஷிபுத்திரன் வளர்த்தது திருவாளன் ஒரு சிறம்பெருமாள், அதனால சூப்ரஜாமி அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். ஒரு பாரு ஒரு ஒரு இடத்துல போய் ஒரு அக்ரஹாரத்தை அப்படின்னு அனுப்பிச்சு அவர் பருவத்தில் உட்காந்து அபாரம் வெயில் கிடக்கல. அப்ப ஜோரா பிராமணர்கள்லாம் வேதம் சொல்லிட்டு
ஓ இவர் வந்துட்டாரு, இவர் யார் என்னன்னு தெரியாது, இவர் காதல வேதம் விழப்படாது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்றத நிறுத்திட்டார். இது நியாயமா சரியான இது நிறைய வியாக்கியானம் கட்டணும் இருக்கு, நேரம் இருக்கு. இந்த நேரங்கள்ல வேதம் சொல்லணும் இப்படின்னா சொல்லணும்னா சாஸ்திரம் இருக்கு. அதனால அவளை கேவலப்படுத்துறோம் அப்படி அர்த்தம் கிடையாது. சில சில இடங்கள்ல சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்கு. ஆனா அந்த நாலாயிரம் நாட்டில் பிறந்தவர் தான் சுவாமி அம்மாவோட வேதம் தமிழ்படுத்தி கொடுத்துட்டார் திருவாயுமொழியா. அதனால ஏற்ற இறக்கம் கிடையாது, சாஸ்திரத்தோட விஷயம். உடனே இவர் வந்துட்டாரு, உடனே அவர்கள் தான் வேதத்தை நிறுத்திட்டார். உடனே இவர் பார்த்தா ஓ நம்ம வந்ததுனால அவருடைய வேதம் தடப்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்தார். எழுந்துட்டு கிளம்புறா வந்துடும் போறா, இவாளுக்கு எந்த இடத்துல வேதம் விட்டாலும் அந்த வேதம் மறந்து போயிடுது. மறந்ததே கிடையாது, அவளை தூக்கி வாரி போட்டது ஒருத்தருக்கு கூட இவன் எந்த இடத்துல வேதம் சொல்லி நிறுத்தினாலோ அந்த இடம் விட்டு போயிடுச்சு. உடனே இவர் பார்த்தா வேத சத்தம் கேட்கலையே அப்படின்னு பார்த்தா இவாள் தான் அப்படி வார்த்தை வரல, வாழ்க்கு எதோ வரதோ அவள் எங்க விட்டாலும் அங்கே வரல. சொல்லினால் சுழற்சியும் புலப்படும் சொல்லும் நீ, சொல்லினால் புலப்படாது தோன்றுகின்ற சூரியன் திருமணத்தாளர் பார்க்கணும் இருக்கு. ஆச்சரியம். உடனே இவர் பார்த்தா தாம வாழை தெரியல, சரி நம்மளும் பிராமணன் இல்லை அதனால வேதம் சொல்லப்படாதுன்னு சொல்லிட்டு கீழே ஒரு கருத்து நின்று இருந்து அதை எடுத்து அதை அழகாக மகத்தினால அப்படி கீழே அது கலந்து காட்டினார். உடனே அவளுக்கு எந்த இடத்துல வேதத்தை விட்டாலோ அது புரிஞ்சு உடனேயே அந்த வேத சப்தத்தை சொல்ல ஆரம்பிச்சு. இந்த கருப்பன் எடுத்து கீழ மாதிரிதான் அந்த வேத சப்தம் மகளிர் பின்னம் அப்படின்னு கிருஷ்ணான கருப்பு அந்த கிருஷ்ணன் வந்தப்பட்ட விஷயம் அந்த மாதிரி ஒரு வேத விஷயம். இவர் அந்த கருப்பு நெல்ல கீழி காட்டணும்னு இவர் சங்கேதமா புரிஞ்சு விட்டா உடனே அவள் தெரிஞ்சு போயிடுத்து இவர் யாரும் பெரிய யோகி ஞானின்னு சொல்லி எல்லாரும் அவசார க்ஷமானம் என்பதால் தப்பு பண்ணிட்டோம் மன்னிச்சிருந்தோ அப்படின்னு அவருக்கு மன்னித்து கேட்டாரு. உடனே இவர் எப்படி போயிட்டு இருந்தார். அழகா இவர் அழகா ஒரு ஊர்ல அப்படி சுத்தின்னு இருக்கா, சுத்தும் பொழுது கோவிலுக்குள்ள போல கோவில சுத்தி இப்படி வந்துட்டு இருக்க, கோவிலுக்கு வெளியில மாடவீதிகள். அப்ப கோவில் அர்ச்சகர் பார்த்தா தூக்கி வாரி போடுறது பெருமாளுடைய தலை விக்கிரகம், விக்கிரத்தோட தலை மட்டும் அப்படியே தனியா சுத்துறது பெருமாளுடைய விக்கிரம் மட்டும் அப்படியே ரூபாய் தலை சுத்தம். அந்த மாதிரி பெருமாளுடைய தலை மட்டும் இப்படி தனியா சுத்தம். கல்லுன்னு நினைக்கிற வாழ்க்கை இது வைதிகாரத்தை முழுக்க தெய்வத்துக்கு அது வேணாம், ஒரு மிஷின் சுத்தம் அப்படின்னா சாணக்கு தலை சுத்தறதா இல்லையா, ஒரு மோட்டரை போட்டா கரண்டை சுத்தம் அதோட வாஷிங் மிஷின் சுத்தம் மிக்சி சுத்தம் அப்படின்னா ஒரு கண்டுபிடித்த ஒரு விஞ்ஞான பூர்வம் கரண்ட் இல்லாத போது எத்தனை மிஷின் சுத்திட்டு தானே இருந்தது. தன்னுக்கு தெரியாத கரண்டை கொண்டு அழகாக சுத்த முடியும்னா ஏன் முடியாது? இது ஏன் இப்படி விஞ்ஞான பூர்வமா எல்லாத்தையும் நிரூபணம் பண்ண நிரூபணம் பண்ணணும் சொல்றான்னு புரியவே இல்லை. வைத்தியகாரணம் தான் இருக்கு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். எத்தனையோ விஷயங்கள் வந்து ஒரு எல்லைக்கு மேலே யாராலையுமே நிரூபணம் பண்ண முடியாது. குழந்தையிலிருந்து மனிதன் பிறந்தான்னு ஒரு தேரி இருக்கு. எல்லாரும் அவ சொன்னா 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 ஒரு சில விதமான கருத்துக்கள் அடிப்படையாக வந்து சொல்லிட்டு இருக்கா. இனி வரைக்கும் எல்லாரும் நம்பணும். அழகா ஒரு குழந்தை எதிர்கேட்டு கேட்டுதான் பழங்கிறது மனிதன் தந்தாங்க நீங்க நேரடியா பார்த்துருக்கலாம், தெய்வத்தை நாங்க பார்க்கலையேன்னு சொல்லி கிண்டல் பண்றது பரிகாசம் பண்றது பழங்கிறது மனிதன் பண்ண எப்படி நம்பிக்கை அதே நம்பிக்கையில நாங்க தெய்வத்தை நம்புறோம் அப்படின்னு சொன்னது விவேகானந்த ஒரு ப்ரொஃபசர் நாஸ்திக ப்ரொஃபசர் கேள்வி கேட்க விவேகானந்தர்கிட்ட கேள்வி கேட்க கடைசியில விவேகானந்த திருப்பி அடிச்சு தெய்வம் பற்றியும் நாங்கள் நம்புகிறோம் நீங்களும் நம்புகிறோம் அவர் நம்புறேன் அப்படின்ட்டார். அந்த மாதிரி எல்லாத்தையும் நிரூபணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாத்தையும் கடந்து ஒன்று இருக்கு, எல்லாத்தையும் நிரூபணம் பண்ற அளவுக்கு நமக்கு புத்தி இல்லை, நீ பல விஷயம் நமக்கு தெரியாமலே இருக்கு. உடனே அழகா ஆச்சரியமா அந்த கோவில் அர்த்தகர் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு உத்தமர் அவர் இடத்த பேசினார், திரும்புலியூர் அடிகள் அவர் இடத்த பேசினார், கோவில்ல பல சுத்திலே இருக்கு என்ன எதுவும் தெரியல யாரும் அப்படின்னு பார்த்தா இவர் போற பக்கம்ல எல்லாரும் கோவில்கள் நடக்கிறவங்க வந்து பார்த்தா இவர் மட்டும் சுற்றுறா. அப்ப கண்டுபிடிச்சா கடைசியில் இவர் மாடகதிகளை சுற்றும்போது பெருமாளுடைய தலை சுற்றுறது கண்டுபிடிச்சா இவர் தெரியறன்னு சொல்லி இவர் தான் எந்த இடத்துல யஜ்யம் பண்றாரோ அந்த இடத்துக்கு இவர் அழிச்சுட்டு போறார். அழைச்சிட்டு போறா அழகா அவர் அழிச்சுட்டு போறா உட்கார வச்சு ஒரு அக்ரபூஷன் முதல் மரியாதை பண்ணார். அதான் எங்க பிராமணர் எல்லாம் எழுந்துட்டார். என்ன திருமுடி அடிகளும் ஒரு நியாயம் இல்லையா, யார் என்னதுன்னே தெரியல, அந்த மனுஷன் எழுதுற ஒரு பூனல் கிடையாது, ஒரு நெத்தியில ஒரு திலகம் கிடையாது, ஒரு அடையாளமும் கிடையாது, எதுவும் கைதியாக மாதிரி இருக்கான், அந்த கந்தராளை முடிச்சுட்டு இருக்கேன், அசிங்கமா இருக்கா, எத்தனை கொண்டு உட்கார வச்சு முதன்மரியாதை மன்றங்கள அகிரபூத மன்றங்கள் இதை நான் ஒத்துக்கொள்ள மாவட்டம் அப்படின்றான். இப்படி கண்ணனுக்கு முதன்மரியாதை பண்ணும் பொழுது தர்மருடைய யஜ்யசாலையில பிராமணர்கள் சிசுபால நிவாள்லாம் எதிர்த்து நின்னாரோ அதே போல இங்க எடுத்து நின்றார். இவருக்கு அவரையே பண்ண ஒரு பாரு சிசு வேடிக்கை பார்த்துன்னு இருக்கார். அப்ப பெரும்புடியுடைய கை கூப்பிட்டு சொன்னார், உங்களுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம், ஆனா உங்களுடைய சக்தி என்னன்னு கண் வந்து நான் பார்த்தேன், இவர்களுக்கு தயவுசெய்து புரிய வைக்கணும், அதான் கொஞ்சம் அந்த வேதம் தெரிஞ்சு அகம்பாவத்தை இருக்க அவருக்கு கொஞ்சம் புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னா உடனே திருமூழ்ச்சி ஆழ்வார் பார்த்தா சரி பகவத் சங்கல்பம்னு சொல்லிட்டு அக்கரங்கள் அக்கரங்கள் என்று மாறுவதன் கொள் இக்குறும்பை நிக்கி என்னை ஈசனாக்கவல்லையே சக்கரங்கள் கம்பியனை தடங்கர்வாய் அடங்கிட உட்கடந்தவங்கனை புறம்புகிந்து காத்திடு அப்படின்னு அழகா பாத்திரம் சொன்னார். அக்கரங்கள் அக்கரங்கள் என்று மாறுவதன் கொள் அக்கிரமம் 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 சொல்லிட்டு இருக்கா, சக்கரங்கள் கையனே சடங்கர்வாய் அடங்கி அழகான சுரசன சக்கரத்தை கையில வச்சிருக்கவனே, நான் சக்கரத்தை ஞாபகம் உனக்கு சக்கரம் கொள் கையனை, நானா வந்து உன் கையில இருக்கேன், நீ என்ன உன் கையில வச்சிருந்துருக்க, சக்கரம் கொள் கையனை சடங்கர்வாய் அடங்குவா சடங்கு பெருமை யஜ்யம் பண்றோம் வேதம் தெரியும் அனுபவம் இல்லை வேலை தேசம்னு சொல்றாரு அந்த வார்த்தை, அது இல்லை ஏதோ சமயப்பேடு என்ன புத்தகத்தை படிச்சு சமயப்பேடு நன்மையா தெரியும் அஸ்லாத குழம்பு வைப்பேன், எவ்வளவு உப்பு போகணும், எவ்வளவு மிளகா உடி போகணும், எவ்வளவு தெரியும் கிளீனா அது தெரியும், சரி பண்ணி காட்டு அப்படின்னா அது சாம்பாரா வராது பயங்கரமா இருக்கும். அந்த மாதிரி இவள் தான் சடங்கர் சடங்கர் தாய் அடங்கி இவள் வாய்ப்பு சடங்கக்கூடாது, அனாவசியமா எந்த இடத்துலயும் யாருமே வாய் திறக்கப்படாது, நம்ம நம்ம நிதானத்தில் இருக்கிறவர்களுக்கு நமக்கு மரியாதை, எல்லைக்கு மேல வாய திறந்த விஷயம் யாருக்குமே மரியாதை, ஒரு எல்லைக்கு மேல வாயப்படுத்தலாம் அப்படின்னா மகாத்மாக்கள் வாயப்படுத்தலாம், குழந்தைகள் வாயப்படுத்தலாம், அவர்கள் பட்சிகள்லாம் சில விலைகள் கத்தலாம், ஒரு சில மட்டும்தான் அது மேல அது கூட ஒரு எல்லை அது மேல போயிட்டு அழகுங்க, ஒரு சில சடங்கர் வாய் அடங்கிட சக்கரங்கள் கையனே சடங்கர் வாய் அடங்கிட உட்கிடந்தவன்னை புறம்புகிந்து காட்டு, நீ உள்ள இருந்துட்டு இவளுக்கு என்ன காதப்பா எல்லாருக்குள்ளையும் நீ இருக்கேன் காட்டுப்பா, இந்த அழுக்கு சரீரத்தை சொல்றாளோ, எந்த சரீரம் அசிங்கமா இருக்குன்னு சொல்றாலும், எந்த சரீரத்தை பூரம் இல்லைன்னு சொல்றாளோ, எந்த சரீரத்துக்கு முதன்மையாக அதிகாரம் இல்லைன்னு சொல்றாளோ, இந்த சரீரத்துக்குள்ள நீ இருக்கேன்னு காட்டு, இவ்வளவு சரீரத்தை அடிப்படையா இருக்கான்னு சொல்றான், இது பிராமண ஜாதியா இருக்கு கழுத்துல பூனல் இருக்கு அப்படின்னா இருந்தா உடனே ஆகா இவ்வளவு பெரியவர் அப்படின்னு சொல்றா, இதெல்லாம் இல்லைன்னு உடனே உங்களுக்கு பிரம்ம தேஜஸ் கிடையாது ஒதுக்கிறாளு, இனிமேல் இவா யாரும் இந்த மாதிரி ஒதுக்க மாற அளவுக்கு இவா சடங்கர் வாய் அடங்கிட உட்கிடம்பரம் நம்ம புறம் பகிர்ந்து காட்டிடு, உள்ள இருந்துட்டு இவாளுக்கு எல்லாம் தெரியும்படியா வெளியில காசுன்னு வெள்ள வந்து காட்டுன்னு சொல்ல வெள்ள வந்து வந்து கண்டு விடுவோம், அதனால உட்கிடந்த வண்ணமே புறம் பகிர்ந்து காட்டுடுன்னு சொல்ல அடுத்த கஷணம் இவர் சொல்லியிருக்க அதற்கு ஜோரா திருப்பாற்றம் தெரியும், அதுல ஆதிதேசன் மேல பள்ளி கொண்ட பெருமாளா பிரபு காட்சி கொடுக்கும், எப்படி ஸ்ரீமத் ராமாயணத்தை ஆசிரியர் ராமச்சந்திரமூர்த்தி தெரிகிறாரோ அதே போல கலியுகத்தை சாதாரண சொல்லுவாங்க, என் நெஞ்சு பாரு என் நெஞ்சு கடந்து பார்த்தா நீ இருக்கேன்னு சொல்லுவாங்க, அந்த வசனம் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பான், நெஞ்சு முழுக்க அவாதான் நினைஞ்சிருக்கா, அவன் நெஞ்சு முழுக்க என் பிள்ளைதான் இருக்கான், என் பொண்ணுதான் இருக்கான், என் குழந்தைதான் இருக்கா, எங்க அம்மா தான் இருக்கா, எங்க அப்பா தான் இருக்கா, எங்க தாத்தா தான் இருக்கா, என் மனைவி தான் இருக்கா, என் கணவன் தான் இருக்கா, இது போல நிறைய சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நெஞ்சு முழுக்க பிரபு நிறைஞ்சு கிடக்கலாம், திருப்பா கலந்த பிரம்மன் ஆயுதேசம் மேல அனந்த சேனை நான் பள்ளி கொண்ட பெருமாளா பிரபு காட்சி கொடுத்துட்டேன், அக்கரங்கள் அக்கரங்கள் இன்றுமாவதன் கொடுக்கும் இக்குறும்பை நீக்கி என்ன ஈசனாக்க வல்லையே சக்கரம் கொள் கையனே சதங்கர்வாய் அடங்கிட உட்கிடந்த வண்ணனை புறம் பொசிந்து காட்டிடே அப்படின்னு சொல்ல எல்லா கண்களுக்கும் மகிழ்ச்சி ஒரு அவமானம் இருக்கிறான அவளுக்கு நல்ல நடந்துருச்சு, பிரத்யட்சமா பகவான் பாதுடா உடனே அவள்லாம் ஓடி வந்து ஒரு கால்கள் எவ்வளவு வருஷம் வேதம் சொல்லியிருக்கோம் யஜ்யம் பண்ணிருக்கான, ஒரு தடவை பகவான பிரத்யட்சமா பாதுடல் பெரியவாக கொண்டு நம்பரும் வாழ்க்கை நடக்கக்கூடிய நல்ல சம்பவங்களை கொண்டு தெய்வத்தை நம்பரும் பூர்ணமான அனுபவிச்சதில்லை அப்படின்னு சொன்ன உடனே அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணி நேரம் அப்படி போறான், அவர் ஆச்சரியமா குடந்து காவியின் ஆச்சங்கள் நிஜமாவே நடந்தாய் வாழி காவியத்தில் தானே அனுப்பவும் நமக்கு ஓடுறது குடந்து நேர அழகா போற ஆச்சரியமா சாரங்கபான் அழகே தனிதான் நிஜமாவே ஒவ்வொருத்தரும் ஒரு அழகு வரதராஜன் ஒரு அழகு ரங்கராஜன் ஒரு அழகு பத்மநாபன் ஒரு அழகு திருவட்டார் ஆதிகேசவன் ஒரு அழகு ஆதிநாதர் ஒரு அழகு சோழிங்கர் நரசிம்மர் ஒரு அழகு திருமலை ஸ்ரீனிவாசன் ஒரு அழகு திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி ஒரு அழகு திருவிடவெந்தை வராக ஒரு அழகு திருவனந்தபுரம் என் அனந்த பத்மநாபன் ஒரு அழகு என்ற மூன்று வேணும் ஆசிரியமான கிருஷ்ணன் ஒரு அழகு எது அழகு இல்லை எல்லாம் அழகுதான், அழகில் பல பரிமாணங்கள், அழகினுடைய பலவிதமான ரூபங்கள். அவன் சிருஷ்டித்த குழந்தைகளே எத்தனை அழகா இருக்கு, அவன் சிருஷ்டிக்கிற இந்த இதெல்லாம் பார்க்க, நாய்க்குட்டி பூனைக்குட்டி ரொம்ப அழகா இருக்க, அச்சோடான்னு இருக்கு. அதுவே நான் எவ்வளவு அழகா இருப்பான், அதை விட அச்சோடா 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 அவ்வளவுதான் அழகா இருக்கணும். நேரவை பார்த்தா ஆறாவது ஆறாவதுதே அது ரொம்ப அழகான பேர் ஆறாவது. நான் சொல்லும் பொழுது நிஜமாக இருக்கேன் ஆறாவது ஆறாவது சாரங்கபான் ஜம்முன்னு படுத்துட்டு இருக்கான். சாரங்கபான் அழகா அப்படியே படுத்துட்டு இருக்கான், காலெல்லாம் ரிலாக்ஸ் அப்படி வச்சிருந்து அப்படியே பார்த்த பெருமாள் அதே புரிஷன் அப்படியே பார்த்தா ரிலாக்ஸ் ஆச்சு போட்டுமா அப்படி ரிலாக்ஸ் அப்படியே பார்த்தா கொஞ்சம் அப்படியே பார்த்தா இப்படி படுத்துட்டு இருக்காரு பெருமாள், இவ்வளவு ரிலாக்ஸா இவ்வளவு ரிலாக்ஸா படுத்துட்டு இருக்கான, ரொம்ப கலப்பு போல இருக்கு. குண்ட சிறப்பே பார்த்தேன், ஏன் இப்படி படுத்துட்டு இருக்கா, கலச்சி போயிருக்காளோ பார்த்தாலே தெரியும், ரொம்ப கலச்சுவே படுத்துட்டு இருக்கா, சிமிரிட்டு படுத்துட்டு இருக்கா, சும்மா படுத்துட்டு இருக்கா, வெட்டியா படுத்துருக்கா, பார்த்து வர முடியாம நிறைய எடுத்துச்சுடலாம். அவர் பார்த்தா ரொம்ப எந்தவோ இவருக்கு தோணி போய் எடுத்து நடந்த கால்கள் நொந்தவோ ஆரம்பிச்சுட்டார். கேள்வி பேரே பழகப்பட்டது பெருமாள் வரைக்கும் சோற்ற சக்கரம் இல்லையா, உரிமை வேற நடந்த கால்கள் நொந்ததோ நொந்ததோ நொந்தவோ நடந்த கால்கள் நொந்தவோ நடந்தியே அதனாலேயோ கிருஷ்ணனா மாறு மேய்க்க நடந்த அதனாலே நடந்த கால்கள் நந்தவோ நடுங்கனையாளமே நாய் இடந்தமை குழுங்கவும் விலங்கமாகாரை அழகா வராக அவதாரம் எடுத்து பூமி உத்தாரணம் பண்ண கலப்பா எல்லாம் சேர்ந்து இங்க படுத்திருக்கியோ கால்களை கடத்தின் கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்து நடுமாறு பரந்த காவிரி அப்பா பார்த்தவொன்னே அசந்து இவ்வளோ பிடிச்சா இப்படிதான் கேட்டேன். நான் காவல் இட்டு இருந்து பார்த்து பார்த்து கண்ணிக்கு தூண்டு அழகா அப்படிலாம் தனத்தா ஓடி இருக்கி அப்படி பார்த்து வரைக்கும் போயிடுச்சு. காவேரி பார்க்கும் அவ்வளோ பிடிச்சா விக்ரமிலே காவல் பரந்த காவேரி என்ன அழகான வார்த்தை பரந்த காவேரி ஸ்ரீரங்கத்துல சமுத்திரம் பார்த்தா காவேரி கலக்கும்போது அந்த காவேரி வெள்ளம் கடவுண்டு ஓடும்போது போகும் அந்த அடிவத்தை கலக்கதான் செய்யும். அது ட்ரெயின்ல துப்போல நின்று அந்த காவேரி கண்ணல்லிக்கே ஓட மேல ட்ரெயின்ல போகும்போது பார்க்கணும், கொஞ்சம் நல்லாவே அடிவித்த கலக்கும் பாம்பன் பாவம் மேலே கீழே பாக்குற மாதிரி சில பேர்லாம் நடிச்சுட்டு நான் பார்க்க மாட்டேன். பாம்பன் பாலத்திலேருந்து கீழே ராமேஸ்வரத்துல இருந்து ராமேஸ்வரம் தீவுதான் கீழே கடல்ல அது கப்பல்லாம் தூண்டு தெரியும் அவ்வளவு ஒப்பத்துல நம்ம இருக்கும் அதுலேருந்து பார்க்கும் விஷயத்துலே ஆச்சரியமா இருக்கும். அது மாதிரி இந்த காவேரி கலந்த காவேரி நிறைய ஆழ்வா இருக்க நடந்த கால்கள் நந்தவோ நெடுங்க ஞானமே நாள் இடந்தமை குலுங்கவோ இளங்கமால் வரைச்சு பரந்த கால் ரொம்ப அழகா சொல்ல கடந்த கால் கடந்த கால கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையும் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு. ஏன் எப்படி படுத்துட்டு இருக்கா, இவ்வளவு கலப்பணம் கால் பிடிச்சு வேண்டாம் எனக்கு என்ன புரியலையா, ஆயாசமா இருக்கியப்பா ஏன்பா அவ்வளவு அயாசப்பட்டு கொடுத்துட்டு இருக்கா, ரொம்ப கலச்சுமா கொடுத்துட்டு இருக்க எனக்கு புரியல காரணம் நீயே சொல்லிட்டு நீ தானே படுத்துட்டு இருக்க அப்படின்னு பெருமாளை பார்த்து கேட்டேன். சாரங்கமா பார்த்து கேட்டேன் நடந்த கால்கள் நந்தவோ நெடுந்தனியால மேனமா இடந்தமை குலுங்கவோ விலங்குமா வரைச்சுரன் கடந்த கால் பரந்த காவிரி கரை குழந்தை உள்கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு அப்படின்னு சொல்ல அது ஆ அப்படின்னு கடையை தூங்கினார். அவர் தூக்கினா அப்படியே படுத்தலே பேச வேண்டியதானே, நீதானே கிடந்தவாறு எழுந்து இருந்து பேசியிருந்த, நீ கிடந்தவாறு பேசியிருந்தா எழுந்திருந்து ஒரு வார்த்தை வந்துருந்து கிடந்தவாறு பேசு கடந்த கால் பறந்த காவிரி கதை குழந்தைகள் கிடந்தவாறு பேசுன்னு அப்படியே பேசு, நீ எழுந்திருந்து பேசணும் இல்லையா அச்சோ நாசமே செஞ்சுட்டியா அப்படியே பெருமாள் ஏற்கனவே நீ சொன்னது சொல்லிட்டு நமக்கு அந்த பேர் வரணும் அதுக்காகத்தான் அப்படின்னு சொன்ன வாழி கேசானே என்ன அறிவித்தார் பெருமாள் பார்த்தார். ஏற்கனவே சொன்ன பெருமாள் கை மாறி கால் மாறி படுத்துட்டார் நம்மளும் இதே பொசிஷன்ல உத்தான தாயா இருந்தா பின்னாடி வரவா நம்மளையும் கொண்டாடுவான்னு சொல்லி தலையை தூக்கிய தலை பேர் ரக மாட்டேன்ட்டார். வாழி கேசனேன்னு சொல்லிட்டு சரி விஷயத்த சொல்லு எதுக்கு படுத்துருக்கு அது அப்புறம் தான் வாழ்க்கையே உண்டான தாய் நானும் சொன்னவனும் செய்வேன்
அவருடைய அபிமான் இன்னை வரைக்கும் தலையை தூக்கி அவர் கையில் வச்சுட்டு திடீர் தலைக்கே ஒரு நாலு தானே தலை தலைச்சிருந்த அப்படி சாதாரணமாக தலைச்சிட்டு இருந்தேன். திடீர் ஒரு நாலு தானே டக்குன்னு தலையை தூக்கி வச்ச மாதிரி அவர் தலையை தூக்கி என்னைக்கு அந்த பெருமாற்றத்துக்கு போஸ்டர் மட்டும் பார்த்து பார்த்து நினைச்சு போனோம். டக்குனு அவசரத்தில் எழுந்து ஓ அப்படியா சில பாட்டு என்ன நான் படிக்க அவங்க தலையை தூக்கி எனக்கு உண்டான தலை நடந்தோ நெடுங்கனாலமேனவா இடந்தனை குலுங்கவோ விலங்கமால் வரைச்சரம் கடந்த கால் கடந்த காலை கரை குழந்தைகள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு வாழி கேசனே அப்படின்ட்டார். உடனே ஆழ்வார் கண்கள்ல ஆனந்த பாஷம், இனிமேல் இவனோடு போக மாட்ட முடியும் அப்படின்னா நான் சொன்ன எழுந்து பத்துடாரு அப்படின்னு ஆசிரியம் அங்கேயே தியானத்தை பாக்குறேன்னு எழுதிட்டே இருந்தார். சரி என்னமோ தோணிட்டு ஒரு நாள் நேரம் போனார் எழுந்தாச்சு காலையில் வீசி எரிஞ்சார் தனி வீசி எரிஞ்சுட்டார். உடனே எல்லாம் மூழ்கி போயிடுத்து ரெண்டே ரெண்டு மட்டும் எதிர்த்து நீந்தி வந்தது நான்குகள் திருவந்தாதி திருச்சந்த விருத்தம். உடனே அழகா அதை எடுத்துண்டா சரி இது ரெண்டு தான் லோகத்துக்கு மற்றதெல்லாம் காவேரிக்கு அப்படின்னு சொல்லவும் காவேரி பட்டணம் குழந்தை அந்த பாக்குறம் எல்லாம் என்னன்னு ஆறாவது எனக்கு மட்டும்தான் தெரியும் யாருக்கும் தெரியாது. அழகா ஆச்சரியமா இந்த பாக்குறம் அங்கே சுத்தின்னு இருந்தா பல காலங்கள் ஆறாவது முறையே தியானம் பண்ணியிருந்தார். அதனாலே பெருமாளுக்கு ஆறாவது தாழ்வான்னு பேர், இவருக்கு திருமொழிக்கு பிரான்னு பேர். திருமொழிக்கு ஆழ்வாருக்கு பிரான்னு பேர் வந்ததும் பெருமாளுக்கு ஆறாவது ஆழ்வான்னு பேர் வந்தது இந்த நிகழ்ச்சியினால் ஆறாவது ஆழ்வான்னு பேர். திருக்குழந்தை சாரங்கதானிக்கு திருமொழிக்கு ஆழ்வாருக்கு திருமொழிக்கு பிரான்னு ஒரு திருநாமம். அவர் இருந்தா கடைசியில கும்பகோணத்திலேயே பரமபதிச்சார் பகவானுடைய. இன்னைக்கும் அவருடைய திருவரசு சமாதி சிறந்தார். திருவரசன் வைஷ்ணவ சம்பிரதாயமாக அங்கேயே சத்கதி கடன்சார் சக்தி பஞ்சமய விக்கிரகாத்மனை சக்திகார திரசித்தஹாரினே ஆச்சரியமா அவருடைய தியானம் சக்திகார திரசித்தஹாரினே முக்திதாயக முராரி பாதவிந்தையோ பக்தி சாரணான குணையே நமோ நம அப்படின்னு ஆச்சரியமா அவருடைய தியானம். அப்படிப்பட்ட திருமழைக்கு ஆழ்வார் வைபவத்தை இன்னைக்கு அனுபவிக்கிற ஒரு பாக்யம் நமக்கு அவருடைய நட்சத்திரத்தை கிடைச்சு. நிஜமாக இன்னைக்கு நான் பிரசங்கம் ஆரம்பிக்கிறதே இல்லை, ஆனச்சு ரெண்டு நாள் ஆகட்டும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஆனா ஆழ்வாருடைய சங்கல்பம் நேற்று பிரசங்கம் இல்லையா ரெண்டு பேர் சேர்ந்த ஒரு நாளைக்கு உண்டு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அது ஆழ்வார் பிடிச்சி இழுத்து நேற்று கூட எனக்கு திருமழைக்கு ஆழ்வாருடைய நட்சத்திரம் இன்னைக்கும் தெரியாது. நீ காட்டால தான் அவருடைய நட்சத்திரம் அப்படின்னு தெரிஞ்சது. அந்த தை மாசம் மக நட்சத்திரத்துல திருநெழுத்தி ஆளுநர் வைபவத்தை அதுவும் சென்னையில சொல்ற தாங்கிட்டு பெருமாள் சந்திப்பார். அதனால எப்பொழுதும் பக்தி பண்ணிட்டு சத்தியமா ஆனந்தமா நிம்மதியா
முன்னாள்
Krishna Krishna Radhe Radhe
ഗണസ്മരണം
ഗോവിന്ദ
ആഴ്വാർ തിരുവടികളെ ശരണം
ആണ്ടാർ തിരുവടികളെ ശരണം എന്തരമാണാ തിരുവടികളെ ശരണം സർവം ഗുരുവാരണം
ജയ ശ്രീ രാധേ കൃഷ്ണ സത്സംഗ കീ ജയ ശ്രീ പൂജ്യ ശ്രീ ശ്രീ അമ്മാവക്ക് ജയ ശ്രീ ഭാരത് മാതാ കീ ണി മാതാ കീ ജയ ശ്രീ കാവേരി മാതാ കീ തൃമഴുകയാൾവാ ത്രിവിളികളെ ശരണം
രാധേ കൃഷ്ണ ഗോപാലവല്ലിദാചരിക്കേ.